சத்சங்கான் முக்த துக்சங்கோ காணும் நோத்சகதே யத்பத கீர்த்தியமானம் யசோ யஸ்ய சகிருத் ஆகர்ஷ்ய ரோசனம் தஸ்மின் ஜஸ்த தியா பார்த்த சகேரன் விரகம் கதம் தர்சன ஸ்பர்ச சம்லாப சயனாசச போஜனை சத் சங்காத் தூய பக்தர்களின் தொடர்பால் முக்த துக்சங்க தீய பௌதீக சகவாசத்திலிருந்து விடுபட்டு ஹாதும் கைவிட ந உற்சகதே ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார் புதக பகவானை புரிந்து கொண்டவர்கள் கீர்த்தியமானம் போற்றுவதை யசக புகழினை யஸ்ய யாருடைய சக்ருத் ஒருமுறை மட்டுமே ஆகர்ணிய கேட்பது மட்டும் ரோச்சனம் இன்பமூட்டும் தஸ்மின் அவருக்கு ஜஸ்ததிய மனதை அவருக்கு கொடுத்து விட்டவர்கள் பார்த்தா பிரதாவின் மைந்தர்கள் சகேரன் சகித்துக் கொள்ளத்தக்க விரகம் பிரிவினை கதம் எப்படி தர்சன நேருக்கு நேராக ஸ்பர்ஷ தொட்டு உணரக்கூடிய சம்லாப பேசி சயன உறங்கி ஆசன அமர்ந்து போஜனை ஒன்றாக உணவருந்தி மொழிபெயர்ப்பு பொருளரை தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். தீய உறவினை ஒழித்து தூய பக்தர்களின் சகவாசத்தின் காரணமாக பரமபுருஷரை அறிந்து கொண்ட புத்திசாலிகள் பகவானின் பெருமைகளை ஒரே ஒருமுறை மட்டும் கேட்டிருந்தாலும் கூட அவற்றை திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து அவர்களால் ஒருபொழுதும் விலகி இருக்க இயலாது. அப்படியானால் பகவானுக்கு நெருக்கமாக சகவாசம் கொண்டு நேருக்கு நேராக அவரை பார்த்துக்கொண்டும் அவரை தொட்டுக்கொண்டும் அவருடன் பேசிக்கொண்டும் அவருடன் உறங்கிக் கொண்டும் அமர்ந்து கொண்டும் மற்றும் அவருடன் உணவருந்து கொண்டும் வந்த பாண்டவர்களுக்கு அவருடைய பிரிவினை எவ்வாறு சகித்துக் கொள்ள இயலும்? பொருளுரை: ஜீவராசியின் ஆதியான உண்மை நிலை உயர்ந்தவர்களுக்கு தொண்டு செய்வதாகும். அவன் மாய சக்தியின் உந்துதலின் காரணமாக சேவை செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கின்றான். மேலும் புலன் சேவையில் அவன் களைப்படவே இல்லை. அவன் களைப்படைந்தவனாக இருந்தாலும் மாயாசக்தி அவனை திருப்தி அடைய விடாமல் அதை திரும்ப திரும்ப செய்யும்படி நிரந்தரமாக வற்புறுத்திக் கொண்டே இருக்கின்றது. புலன்களை திருப்திப்படுத்தும் இந்த தொழிலுக்கு ஒரு எல்லையே இல்லை. மேலும் பந்தப்பட்ட ஆத்மா விடுதலை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாதபடி அத்தகைய சேவையில் சிக்கிக் கொள்கின்றான். விடுதலை தூய பக்தர்களின் தொடர்பினால் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். இத்தகைய தொடர்பினால் படிப்படியாக ஒருவன் தனது உன்னத உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான். இவ்வாறாக பகவானுக்கு தொண்டு செய்வதே அவனது நித்தியமான நிலை, நெறிகட்ட புலன்களுக்கு அல்ல என்பதை அவனால் அறிந்து கொள்ள இயலும். நெறிகட்ட புலன்கள் காமம் கோபம் அடக்கியாலும் ஆசை போன்றவைகளை கொண்டுள்ளது. வீடு நாடு குடும்பம் சமூகம் செல்வம் போன்ற அனைத்துக்கும் ஜட உலகத்தின் காரணமாக பந்தங்கள் மூலமாக அமைகின்றது. வாழ்க்கையின் மூன்று வகை துன்பங்கள் இணைபுரியாதவையாகும். தூய பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதன் காரணமாக அவர்களின் அடக்கமான முறையில் கேட்டறிவதன் மூலமாக ஜட இன்பத்திலுள்ள பற்று தளர்ச்சியடைந்து பகவானின் தீவியமான செயல்களை பற்றி கேட்பதில் கவர்ச்சி மேலோங்குகின்றது, விருத்தியாகின்றது. இந்த நிலைக்கு ஒருவர் வந்தவுடனேயே பரமபுருஷராகிய ஹரி தெய்வீகமாக கவர்ச்சி கொண்டதாக இருப்பதன் காரணமாக தன் உணர்வினால் சுய திருப்தி அடைந்து பௌதீக மதத்திலிருந்து உண்மையான முக்தி அடைந்தவர்களும் கூட பகவானின் பக்தர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவை அவர்களால் எண்ணி பார்க்கவும் இயலவில்லை. பகவானின் உருவம் இயல்பு நாமம் புகழ் திருவிளையாடல்கள் போன்றவர்களால் அவர்களை பற்றி சிந்திப்பதும் கூட தூய பக்தருக்கு கவர்ச்சியுடையதாக இருக்கின்றது. இந்த கவர்ச்சியினால் ஜட உலக செயல்கள் உருவங்கள் இயல்பு பெயர் மற்றும் புகழ் ஆகிய அனைத்தும் அவர் முற்றிலும் மறந்துவிடுகின்றார்கள். மேலும் தூய பக்தர்களுடன் அவர் கொள்ளும் பக்குவமான உறவினாலும் நொடிப்பொழுதும் பகவானின் தொடர்பிலிருந்து அவர்களால் விலகி இருக்க முடியாது. ஓமஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சத்சுரன் மிளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதத்துடைய இந்த முதல் ஸ்கந்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பலவிதமான சுற்றுப்பயணங்களை விவரிக்கக்கூடிய ஒரு பலவிதமான அத்தியாயங்களை உடையதாக இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நித்திய சகாக்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி விரஜபூமியிலும் துவாரகையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு பலவிதமான நித்தியமான லீலைகளில் ஈடுபட்டிருப்பத நாம் ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனைகள் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். ஆனந்த சின்மய ரசப்பிரதிபாவிதாபிஸ், கிருஷ்ணர் தன்னுடைய நித்தியமான சகாக்களோடு துவாரகையிலும் மிக முக்கியமாக விரஜபூமியிலும் விதவிதமான லீலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய துவாரக லீலையிலும் விரஜ லீலையிலும் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் பகவானுடைய நித்திய சகாக்கள், நித்திய சூரிகள், வைகுண்டத்திலிருந்து விரஜபூமியிலிருந்து ஆன்மீக உலகத்தில் உள்ள கோலோகத்திலிருந்து கோகுலத்திலிருந்து இந்த பௌதிக உலகத்திற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளில் பங்கு பெறுவதற்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த பக்தர்கள், பகவானுடைய சுத்த பக்தராகிய பாண்டவர்கள் கூட ஆன்மீக உலகத்திலிருந்து வைகுண்டத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வராவிட்டாலும் கூட மேல் உலகங்களான தேவலோகங்களில் இருந்த பகவானுடைய சுத்த பக்தர்களாகிய பல பக்தர்கள் பாண்டவர்களாக, தர்மராக, அர்ஜுனனாக, அல்லது பீமனாக, பீஷ்மராக இந்த உலகத்தில் தோன்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இந்த பூவுலக லீலைகளில் மிக பல முக்கியமான லீலைகளில் மிக முக்கியமான பங்குகளை அங்கு வகித்தார்கள். இப்படி பகவானுடைய பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் மிக மிக நித்தியமானது, இனிமையானது. இந்த பௌதிக உலகத்தில் உள்ள கட்டுண்ட ஜீவன்களாகிய நம்மால் அவனுடைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாதது. ஜீவனுடைய இயல்பான குணம் தன்னுடைய ஆனந்தத்திற்காக, சந்தோஷத்திற்காக சேவை செய்வது. இந்த பௌதிக உலகத்தில் கட்டுண்ட வாழ்க்கையில் ஜீவனானவன் கிருஷ்ணருக்கு பக்தி செய்வதற்கு பதிலாக மாயையுடைய பிரதிபிம்பங்களான, மாயையுடைய பிரதிநிதிகளான பலவிதமான நபர்களுக்கு, சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தை இந்த உலகத்தில் ஏற்கின்றான். கணவனுக்கு சேவை செய்கின்றாள் மனைவி, மனைவிக்கு கணவன் சேவை செய்கின்றான், தாய் தந்தையர்களுக்கு நாம் சேவை செய்கின்றோம், நண்பர்களுக்கு சேவை செய்கின்றோம், நம்முடைய சமுதாயத்திற்கு சேவை செய்கின்றோம், நம்முடைய இனத்திற்கு சேவை செய்கின்றோம், நம்முடைய புலன்களுக்கு சேவை செய்கின்றோம். இப்படி சேவை செய்யக்கூடிய நேரத்தில் மேலோட்டமான முறையில் அதை அன்பு, பண்பு, தேசப்பற்று, நாடு என்று நாம் அழைக்கின்றோம். இவற்றின் மூலமாக ஜீவனானவன் இன்பத்தை அடைவதற்கு இந்த பௌதிக உலகத்தில் முயற்சி செய்கின்றான். ஆனால் அவன் நினைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், இன்பம் ஒருபொழுதும் அவனுக்கு கண்டிப்பாக இயற்கையின் சட்டத்திட்டங்களின்படியே அவன் அடைவது ஒரு இயலாத காரியமாகும். ஜீவனானவன் தன்னுடைய மனைவிக்கு சேவை செய்யலாம், அல்லது கணவனுக்கு சேவை செய்யலாம், தன்னுடைய குழந்தைகளுக்கு சேவை செய்யலாம், அல்லது தன்னுடைய பெற்றோருக்கு சேவை செய்யலாம். இந்த சேவையில நம்ம ஆழமான முறையில் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சேவை செய்யக்கூடிய நபர்களும் கூட, அந்த சேவையை வாங்கக்கூடிய நபர்களும் கூட முழுமையான ஆனந்தம் இல்லாதவர்களாகத்தான் இருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எவ்வளவுதான் பொருட்களை கொடுத்தாலும் கூட மனைவியுடைய எண்ணம் இன்னும் கணவனிடமிருந்து ஏராளமான பொருட்களை வாங்க வேண்டும் என்பது. ஒரு மனைவி கணவனுக்கு எந்த அளவுதான் சேவை செய்தாலும் கூட கணவனுக்கு தோன்றுகிறது மனைவியிடமிருந்து இன்னும் அதிகமான சேவைகளை வாங்க வேண்டும் என்று. நம்முடைய நாட்டிற்கு நம்ம எவ்வளவுதான் சேவை செய்தாலும் கூட தேசத்தில் உள்ள மக்கள் நம்முடைய சேவையால் வந்து முழுமையான முறையில் சந்தோஷம் அடைவது சாத்தியமான காரியமே கிடையாது. மற்றொன்று, நமக்கு சேவை செய்யக்கூடிய சக்தியும் மிக மிக குறைவு. ஒரு இளம் பெண் தன்னுடைய அழகின் மூலமாக, தன்னுடைய திறமைகள் மூலமாக தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்கின்றாள். நான் முதுமையை அடையக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அவளுடைய கணவனுக்கு தன்னுடைய இளமை அழகால் அவளால் என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது, முடியக்கூடிய காரியமும் கிடையாது. அதுபோல நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் சேவை செய்யலாம், நம்முடைய குழந்தைகளுக்கு சேவை செய்யலாம். ஆனால் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பின்பு நம்மால் அவர்களுக்கு சேவை செய்வது ஒரு சாத்தியமான காரியமும் கிடையாது. காரணம், நாம் முதுமை அடைந்து விடுகின்றோம், அவர்களுக்கு சேவை நம்மளால் செய்யவும் முடியாது. தொடர்ச்சியாக இந்த பௌதிக உலகத்தில் எந்த ஒரு நபருக்கு நம்மால் தொடர்ச்சியாக சேவை செய்யவும் முடியாது. மற்றொன்று, ஒரு குறுகிய காலகட்டத்தில் நம்ம சேவை செய்தாலும் கூட அந்த சேவையால நாம் நினைக்கக்கூடிய இன்பத்தை மற்றொன்று ஜீவனுக்கு நம்மளால வழங்குவது ஒரு சாத்தியமான காரியமே கிடையாது. காரணம், நாமே இன்பமற்றவர்களாக இருக்கின்றோம். சட்டியில் இருப்பதை தான் அகப்பையில கொண்டு வர முடியும். வெறும் சட்டியில் இருந்து நம்ம எந்த விதமான பொருளையும் அகப்பையில மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்க முடியாது. ஜீவன் தானே இன்பமற்றவனாக இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில், தானே துன்பமுடையவனாக இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில், அவனால் எப்படி தன்னுடைய சேவையால மற்ற ஜீவன்களுக்கு இன்பத்தை அளிக்க முடியும்? அளிப்பது சாத்தியமான காரியமே கிடையாது. அதனால்தான் பௌதிக உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், செயற்கையான முறையில் நம் ஜீவர்களுக்கு இடையில பலவிதமான உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டாலும் கூட, கணவன் மனைவி, தாய் தந்தையர், பெற்றோர் மகன், மகன் தந்தை, தாய் குழந்தை பாசம், அப்புறம் நமக்கும் நம்முடைய தேசத்துக்கும் இடையிலுள்ள பாசம், நண்பர்களுக்கு இடையிலுள்ள பாசத்தை நாம் உண்டு பண்ணி கொண்டாலும் கூட, அந்த பாசத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டிக் கொண்டிருந்தாலும் கூட, நாம் பார்க்கலாம் அந்த உறவுகளுக்கு இடையில எப்பொழுதுமே வந்து பிரச்சனை. உண்மையில வந்து நாம் யாருமே இன்பமாக வந்து இல்லை. மேலோட்டமான முறையில சொல்லலாம், ஆழமான முறையில கேட்டு பார்க்க போனா, உன்னுடைய அம்மா அப்பாவில் நீ உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறியா? ஒத்துக்கொள்ள வேண்டும், இல்ல. காரணம், நம்மகிட்ட இருந்து ஏராளமான விஷயங்களை கேட்டு கேட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. பலவிதமான தாய் தந்தையருக்கு தெரியும் உதுமையில நாம் மரணமடைவோம் என்பது. அதுக்கு பிறகு சிகிச்சைக்கு அவசியமே கிடையாது, மருத்துவ சிகிச்சைக்கு. இருந்தாலும் சொல்லுவாங்க, குழந்தைகிட்ட இருந்து தயவு செய்து எனக்கு வந்து ஏதாவது வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணு அப்படிம்பாங்க. தெரியும், பணம் முழுக்க பணத்துக்கு, அதுல பணம் வந்து விரயம், எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. தன்னுடைய மகன் இருந்த தேவையற்ற சேவையை வாங்குவாங்க. மகனுக்கும் தெரியும் இது தேவையற்ற சேவைங்கிறது தெரியும். தன்னுடைய தந்தையுடைய சொத்துக்களை அடைவதற்காக மேலோட்டமான முறையில் அவன் சேவையை செய்வான். இந்த உலகத்தில் இதுபோல நாம் செய்யக்கூடிய சேவைகள் அனைத்துமே போலியானவை, உண்மையானவை கிடையாது. அதுல எந்த விதமான வாஸ்தவம், எந்த விதமான உண்மையும் கிடையாது, இன்பமும் கிடையாது. காரணம், ஜீவனால வந்து உறவுகளை பௌதிக உலகத்தில் ஏற்பாடு செய்வது ஒரு சாத்தியமான காரியம் கிடையாது. நண்பர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, நண்பர்களுக்கு நம்மளால என்ன சேவை செய்ய முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நண்பர்களாக வாழ்கின்றோம். சில நேரங்களில் நண்பர்களே நமக்கு எதிரிகளாக வந்து மாறுவதை நம்ம வந்து பார்க்கிறோம். பல நபர்கள் தங்களுடைய சொந்த நண்பர்களாக வந்து கொல்லப்பட்டார்கள். பல நபர்கள் தங்களுடைய சொந்த மனைவிகளால் கொல்லப்பட்டார்கள். பல பெண்கள் தங்களுடைய சொந்த கணவன்களால் கொல்லப்பட்டார்கள். இந்த உலகத்தில் பல குழந்தைகள் தங்களுடைய சொந்த தாயால கொல்லப்பட்டார்கள். மிக முக்கியமாக இப்பொழுது பல குழந்தைகள் சொந்த தாயாலே கர்ப்பத்தில் கொல்லப்படுகின்றார்கள். பல தாய்கள் தங்களுடைய சொந்த மகன்களால் இந்த உலகத்தில் கொல்லப்படுவதை பார்க்கின்றோம். காரணம், ஜீவனுக்கு ஜீவன் வந்து சேவை செய்வது என்பது சாத்தியமான காரியமே கிடையாது. ஜீவேர ஸ்வரூபோய் கிருஷ்ணேர நித்யதாச சபை பும்சாம் பரோ தர்மோ எதோ பக்தி அதோக்ஷஜே அகைதிகி அபிரதிகதா யயாத்ம சுப்ரசீததி. ஜீவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அம்சம் என்பதன் காரணமாக கிருஷ்ணருக்கும் ஆன்மீக குருவிற்கும் மட்டும்தான் சேவை செய்ய முடியுமே தவிர மற்ற யாருக்குமே சேவையை செய்வது சாத்தியமான காரியமே கிடையாது. அந்த சேவையை உலகத்தில் உள்ள எண்ணற்ற கோடிக்கணக்கான ஜீவங்களிடமிருந்து வாங்கக்கூடிய உரிமையும் அந்தஸ்தும் போக்தாராம் எங்கே தபசாம், அந்த சேவையை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான முறையில் கிரகணம் செய்யக்கூடிய உரிமையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான் இருக்கின்றதே தவிர, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு தான் இருக்கின்றதே தவிர மற்ற எந்த ஜீவனுக்கும் கிடையவும் கிடையாது. இந்த ஜீவனானவன் இந்த உண்மையான விஷயத்தை இந்த பௌதிக உலகத்தில் குறைந்தபட்சம் மனித வாழ்க்கையில் புரிந்து கொண்டு, மனித வாழ்க்கை கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பின்பு, ஜனசான அவலட்சணானி பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பின்பு மனிதன் இந்த அருமையான மனித வாழ்க்கையை அடைகின்றான். இந்த மானிட வாழ்க்கையில் இந்த உண்மையை ஜீவன் புரிந்து கொள்ளாத பட்சத்தில், பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பின்பு எனக்கு இந்த மானிட பிறவி கிடைத்திருக்கின்றது, பல கோடிக்கணக்கான பிறவிகள்ல விதவிதமான ஜீவராசிகள்ல என்னுடைய புலன்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய மனைவிகளுக்கும், என்னுடைய கணவர்களுக்கும், என்னுடைய குழந்தைகளுக்கும், என்னுடைய நாட்டிற்கும், என்னுடைய தேசத்திற்கும் நான் சேவை செய்து கொண்டே இருந்தேன். இன்னும் ஆனா நான் விருப்பப்படக்கூடிய அந்த இன்பத்தை என்னால் வந்து அடையவே முடியவில்லை. ரகசியத்தை புரிந்து கொண்டு இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் படைக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, அளிக்கப்பட்டு ஜீவன்கள் பக்தியை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த பிரபஞ்சம் ரகசியத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய அந்த குணத்தை ஆச்சாரியன் மூலமாக, ஆன்மீக குருவின் மூலமாக விருத்தி செய்யாத பட்சத்தில் அவன் மனித வாழ்க்கையை அடைந்ததே விரயம். அவன் மனித வாழ்க்கையை அடைந்திருக்கவே வேண்டாம். அவன் மிருகமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம், துவிப்பாத பசு. அவன் இந்த மனித வாழ்க்கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி சேவையை செய்யாத பட்சத்தில் அவன் மிருகமாகவே வாழ்ந்திருக்கலாம், மனித வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த விதமான அவசியமே கிடையாது. சில ஜீவன்கள் பாக்கியமான ஜீவன்கள், மனுஷா நாம் சகசிரேசு கச்சி தட்டதி சித்தையே, கோடிக்கணக்கான ஜீவன்கள், சில பக்குவமான ஜீவன்கள், பாக்கியசாலியான ஜீவன்கள் இந்த தன்னுடைய ஜீவனுடைய ஆதார தன்மையை புரிந்து கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இந்த மனித வாழ்க்கையிலே சேவையை செய்ய ஆரம்பிக்கின்றன. அவை பாக்கியசாலிகள். அந்த சேவையை செய்வதன் மூலமாக கோடிக்கணக்கான பிறவிகளாக எந்த ஆன்மீக இன்பத்தை அவன் அடையவில்லையோ, எந்த ஆன்மீக சுகத்தை அவன் அடையவில்லையோ, அந்த ஆன்மீக சுகத்தை தன்னுடைய ஆன்மீக அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எந்த அளவிற்கு பக்தி செய்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் அந்த சுவையை மீண்டும் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றான். ஏகதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக. நீ பகவான் கிருஷ்ணருக்கு 1% சேவை செய்தால் 1% ஆன்மீக இன்பத்தை அடைகின்றாய், 2% பகவானுக்கு சேவை செய்தால் 2% ஆன்மீக இன்பத்தை அடைகின்றாய். சுத்த பக்தர்கள் போல உன்னுடைய புலன்களையும் மனதையும் இந்திரியத்தையும் மனம் வாக்கு வாழ்க்கை அனைத்தையும் 100% பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவையில் அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் முழுமையான சந்தோஷமுடைய மனிதனாக மாறுகின்றாய். ஆனந்தமயோ அபியாசாத், முழுக்க முழுக்க ஆன்மீக சுகத்தில் கிளைக்க ஆரம்பிக்கின்றாய் ஆழ்வார்களைப் போல. பக்தி சுகம் என்பது, கிருஷ்ண பக்தி சுகம் என்பது ஒரு மிகப்பெரிய சாகரத்துக்கு சமமானது, மிகப்பெரிய கடலுக்கு சமுத்திரத்துக்கு சமமானது. பகவானுடைய சுத்த பக்தர்கள் அந்த கடல், கடல் கண்டிப்பாக உப்பு கடல் அல்ல, ஒரு தேன் கடலுக்கு ஒப்பாக சொல்லலாம். அந்த தேன் கடல்ல மூழ்கி மூழ்கி அந்த தேனை சுவைக்கக்கூடிய ஒரு வண்டுகளைப் போல அல்லது மீன்களைப் போல அதற்கு ஒப்பானவர்கள் சுத்த பக்தர்கள் ஆழ்வார்கள் அல்லது சுத்த பக்தர்கள் ஆச்சாரியர்கள். அந்த பக்தி சுகத்துல மீண்டும் மீண்டும் மூழ்கி மூழ்கி எந்திரிக்கின்றார்கள். நாமோ இந்த பௌதிக உலகத்துல துன்ப சாகரத்துல மீண்டும் மீண்டும் மூழ்கி மூழ்கி எந்திரித்துக் கொண்டே இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய நிலை, கட்டுண்ட ஜீவனுடைய நிலை. நம்மை போன்ற சாதனா பக்தர்கள் பக்தியில சில நேரத்தில் சுகத்தை அனுபவிக்கின்றோம், பல நேரங்களில் கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம். அதான் நமக்கு சாதனா பக்தி, விதிமுறை பக்தி அவசியம். சில நேரங்களில் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம். பல நேரங்களில் முக்தியடைந்த ஆன்மாக்களுக்கு நிரந்தரமான நித்தியமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவானுடைய நாமம் கட்டுண்ட ஜீவன்களாகிய நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது. அதனால நம்ம பக்தர்கள் ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணும் அவருடைய முகத்தை பார்க்கலாம், வேப்பங்காய கசச்சு சாப்பிடுற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இட்ஸ் சம்திங் டிஃபிகல்ட் ஃபார் தம். கிராமத்துல குழந்தைகளுக்கு வேப்ப இலையை வந்து கசக்கி வாயில கொடுப்பாங்க, பல்ல கடிச்சு சாப்பிடணும். காரணம், சாதனா பக்தர்களுக்கு இந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய பகவானுடைய நாமம் பகவானுடைய லீலைகள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கு. ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுக்குறத விட முழுமையான சுகத்தை கொடுக்கல அவனுக்கு. அதற்கு காரணம், நாமத்தில் எந்த பிரச்சனையும் இல்ல, கிருஷ்ணனுடைய லீலையில எந்த பிரச்சனையும் இல்ல, அது உண்மையிலே மிக உயர்ந்த சுவையை கொடுக்கக்கூடிய விஷயம், நித்திய சாகரத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா கட்டுண்ட ஜீவனாக இருப்பதனால நமக்கு இன்னும் பௌதீக காய்ச்சல் இருப்பதனால, நம்முடைய இதயத்தில் இன்னும் பௌதீக உலகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசை இருப்பதனால பகவானுடைய நித்திய லீலைகளோ பகவானுடைய நாமமோ பகவானுடைய தாமமோ பகவானுடைய உருவமோ நமக்கு நித்தியமான இன்பத்தை வந்து கொடுக்கவில்லை. பிரச்சனை நம்மட்ட. அதான் சொல்லப்படுது நரசிம்மதாஸ் பாடுறார், விசயச்சாரியாமனே சுத்தகபேமன கபேகாமஹேரோப தபே விருந்தாவன. என்ற இதயத்தில் உள்ள காமங்களும் பௌதிக ஆசைகளும் உலகாரியமான எண்ணங்களும் எப்ப செத்து போகும், அந்த நேரத்தில் விருந்தாவனத்தை உண்மையான முறையில் என்னால தரிசனம் செய்ய முடியும், அந்த விரஜ லீலையை சரியான முறையில் கேட்க முடியும், அந்த விரஜ பூமியில வாழக்கூடிய இந்த ஆன்மீக சுகத்தை கிருஷ்ண பக்தி சுகத்தை என்னால் அனுபவிக்க முடியும். அதுவரைக்கும் என்னால் என்ன முடியல, முழுமையான முறையில் அனுபவிக்க முடியவில்லை. ஆனா இங்க பாண்டவர்களை பார்க்கின்றோம், பலவிதமான சுத்த பக்தருடைய கதைகளை பார்க்கின்றோம், அவருடைய லீலைகளை கேட்கின்றோம். அவருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. அவர்களுக்கு பகவான் கிருஷ்ணருடைய லீலையை கேட்கக்கூடிய நேரத்திலேயோ, கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய நேரத்திலேயோ, கிருஷ்ணர்கிட்ட பழகக்கூடிய நேரத்திலேயோ, கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்கக்கூடிய நேரத்திலேயோ அவர்கள் வாழ்க்கையில நிரந்தரமான ஆன்மீக சுகத்தை அனுபவிக்கின்றார்கள், கிருஷ்ண பக்தி சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். அந்த உயர்ந்த கிருஷ்ண பக்தி சுகத்தை அவர்கள் அனுபவித்ததன் காரணமாக இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எந்தெந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக நினைக்கின்றோமோ முட்டாள்தனத்தின் காரணமாக அந்த விஷயங்கள்லாம் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் துச்சமானவை. பகவான் சீதோசன சுகது கேச ததாமான அபமானையோ, இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய வெட்கம் மானம் அவமானம் பௌதிக இன்பங்கள் பௌதிக துன்பங்கள் இணக்கபட்சி ஆசைகள் புகழ் பதவி மேல உள்ள ஆசைகள் இந்த உலகத்தில் உள்ள பற்றுதர்கள், குடும்பத்தின் மேல உள்ள பற்று, குழந்தைகள் மேல உள்ள பற்று, பௌதிகத்தில் உள்ள கட்டுண்ட ஜீவனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். குழந்தையை துறப்பதா? முடியக்கூடிய காரியம் கிடையாது. கணவனை துறப்பதா பக்திக்காக? முடியக்கூடிய காரியம் கிடையாது. மனைவியை துறப்பதா பகவானுக்காக? முடியக்கூடிய காரியம் கிடையாது. பதவியை துறப்பதா பகவானுக்காக? முடியக்கூடிய காரியம் கிடையாது. சொந்த உறவினர்களை கொள்வதா பகவானுக்காக? முடியக்கூடிய காரியம் கிடையாது. காரணம், பௌதிக உலகத்தில் கட்டுண்ட ஜீவனுக்கு இந்த விஷயங்கள்ல இன்னும் வந்து தற்காலிகமான சுகத்தை அவன் சுகிப்பதன் காரணமாக இதை விடுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா சுத்த பக்தர்களுக்கு மிக எளிமையான காரியம். உதாரணமாக அர்ஜுனனுக்கு அங்க கட்டளையிடப்பட்டது, பகவானுடைய பக்தி சேவையில அவனுடைய சொந்த உறவினர்களை கொள்ளக்கூடிய சேவை வந்து கொடுக்கப்படுது. சொந்த உறவினர்களை கொல்லணும் அவன், சொந்த குருவை, ஆன்மீக குருவை கொள்ளக்கூடிய சேவை அவனுக்கு கொடுக்கப்படுது. அவன் பகவான் மேல உள்ள விசுவாசத்தால் அந்த சேவையை வந்து திடமான முறையில செய்யறான். நம்மளால செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சொந்த தாய் தந்தையர பக்திக்காக விடுவதற்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். காரணம் பற்று. ஒரு சின்ன குடும்பத்தை விட்டுவிட்டு பக்தன் பகவானுக்காக நம்ம அர்ப்பணம் பண்ணுவதற்கே நம்ம வந்து கஷ்டப்படுறோம். காரணம் பற்றுதல். சுத்த பக்தர்களுக்கு மிகப்பெரிய சோதனை கொடுக்கப்படுது. ஆனா பகவானுடைய சேவைக்காக எல்லாத்தையுமே அவர்கள் விடுகிறார்கள். உதாரணமாக பாண்டவர்கள், பாண்டவர்களுடைய ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கடந்த 5000 வருடங்களுக்கு முன்பு வரை பாண்டவர்கள் இந்திரபிரச நகரத்தை தலைநகராக கொண்டு மொத்த உலகத்தையே, மொத்த ஜம்பு தூவியத்தையே ஆண்டார்கள் சொல்லப்படுது. மொத்த ஜம்பு தூவியத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய 9 விதமான கண்டங்களும் அங்க இருந்தது. ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லா விதமான ஆசியா, எல்லா விதமான கண்டங்களுமே இருந்தது. அந்த மொத்த உலகத்துக்கே அவர்கள் அரசராக திகழ்ந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில், காலகட்டத்தால ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் மொத்த உலகத்தையே துறந்துவிட்டு, மிக முக்கியமாக அவர்கள் உலகத்துக்கே மீண்டும் அரசர்களாக மகாபாரதத்திற்கு பின்பு மாறியப்படுவதிலும் கூட கிருஷ்ணர் மேல உள்ள பற்றலின் காரணமாக தர்மரும் சரி, பஞ்ச பாண்டவர்களும் சரி, அனைத்தையுமே துறந்துவிட்டு உடனடியாக பகவானுடைய உலகத்தை பார்த்து சென்றார்கள் சொல்லப்படுது. இதெல்லாம் எதனால சுத்த பக்தரால செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியல? காரணம், சுத்த பக்தியில எப்பொழுதும் முழுமையான சுகத்தை அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு வந்து நம்ம பக்தியில வந்து அந்த சுகம் வந்து கிடைக்கல. நம்ம பக்தியில சாதாரணமான அனர்த்த நிவர்த்தி தளத்துல தான் போராடி கொண்டிருக்கிறமே தவிர, முதல்ல பக்தருடைய சங்கத்துல ஆதவ் ஸ்ரத்தா, பக்தருடைய சங்கத்துல நமக்கு நம்பிக்கை வருது, பக்தருடைய சங்கத்துல இப்பொழுதுதான் பஜனைக்கிரியா பகவானை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய இதயத்தில் உள்ள களங்கள் இப்பொழுதுதான் நீங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல, ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த நிலையெல்லாம் தாண்டி நம்ம ருசி தளத்திற்கு வரக்கூடிய நேரத்துலதான் பகவானுடைய பக்தி சேவையில எப்பொழுதும் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியுமே தவிர, தற்பொழுது வந்து நமக்கு முழுமையான இன்பம் இல்லாதன் காரணமாக இன்னும் பௌதிக உலகத்துடைய இன்ப துகங்களாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாதிக்கப்படுகின்றோம். சில நேரங்களில் பக்தியில சந்தோஷமா இருக்கிறோம், சில நேரங்களில் துக்கமா இருக்கிறோம், சில நேரங்களில் உற்சாகமா மங்களாரத்துக்கு எந்திரிக்கிறோம், சில நேரங்களில் நம்மளால எந்திரிக்க முடியல, சில நேரங்களில் பகவானுடைய நாமத்தில் சுவை வருது, பல நேரங்களில் வரல, சில நேரங்களில் கிருஷ்ணனுடைய கதையை கேட்கும்போது இன்பமாக இருக்கு, சில நேரங்களில் கிருஷ்ணனுடைய கதையை கேட்கும்போது இன்பம் இல்லை, சேவை சில நேரம் இன்பமாக இருக்கு, சேவை பல நேரங்களில் இன்பம் இல்லை. சுத்த பக்தர்களுக்கு இப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதுலேயும் மிக முக்கியமாக பாண்டவர்களுடைய கதை, மொத்த மகாபாரதமே நம்ம சொல்லலாம், ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகள் விவரிக்கப்படுது. மொத்த மகாபாரதமே ஏறக்குறைய பாண்டவர்கள், பகவானுடைய சுத்த பக்தர்களான பாண்டவர்களுடைய புகழை விவரிக்கக்கூடிய ஒரு கிரந்தம்னு சொல்லலாம். அவர்கள் எந்த அளவிற்கு கிருஷ்ணனுடைய பக்தியில திளைத்திருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மகாபாரதம் வந்து விவரிக்கின்றது. பாண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கிருஷ்ணனிடம் ஆலோசனை செய்யாம அவங்க செய்ததே கிடையாது. அவர்கள் எந்த அளவிற்கு மிகப்பெரிய பக்தர்கள் மகாபாரதத்தில் பல விஷயங்கள்ல பார்க்கலாம். மொத்த உலகத்திற்கே மீண்டும் யுதிஷ்டன் அரசனாக மாறிய பின்பு ராஜசூய யாகம் வந்து நடத்தப்படுது. அந்த ராஜசூய யாகத்துல கிருஷ்ணருக்கு பூஜை செய்கின்றார் யுதிஷ்டர் அல்லது தர்மர். யுதிஷ்டன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் பகவான் மேல உள்ள பிரேமத்தால அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்து வடிந்து அவருடைய கண்களை வந்து அப்படி மூடிடுது. கிருஷ்ணர் அவர் முன்ன இருந்தா கூட உண்மையில் அவரால் வந்து என்ன பண்ண முடியல, கண்ணீர் மறைச்சதுனால கிருஷ்ணர் வந்து என்ன பண்ண முடியல, நேருக்கு நேர் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பிரேமத்தோடு அவர் பூஜை செய்கின்றார், ஆனந்த கண்ணீரோட பூஜை செய்கின்றார். நம்ம எப்படி பூஜை பண்றோம், பூஜை பண்ணும்போதே நைவேத்தியம் பண்ணி பின்னால கொடுத்தாச்சு, கொடுத்த லட்டு நமக்கு இருக்குமா இருக்காதா, பக்தர்கள் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா, பூஜை நடக்குது வெளிப்புறமா, இதயத்துல வந்து பகவானுக்கு பூஜைக்கு பதிலாக நம்ம வந்து இன்னும் மாயா சுகத்தை அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் பூஜை பண்ணுவது அவருடைய கண்கள் வந்து கண்ணீர் வடிது, அவரால் பகவான் வந்து பார்க்க முடியல, உடல்ல ரோமங்கள்லாம் வந்து மயிர் கூச்சலித்து உடல்ல உள்ள
வேர்வை வெளிவருது பகவான் மேல உள்ள பக்தியால. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பக்தர்கள் பகவானுடைய, கிருஷ்ணனுடைய பக்தர்கள். அவர்கள் வனத்தில் 16 வருஷம் வனவாசம் வாழ்றாங்க. மிகப்பெரிய சோதனை, மீண்டும் மீண்டும் சோதனை. விபரசந்த தத்ர தத்ர ஜெகத்குரு, மீண்டும் 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 சோதனை. இன்னும் சோதனையே நமக்கு வரல. சோதனை என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணால கொடுக்கப்படக்கூடிய பரீட்சை. நம்ம இன்னும் மாயாவால கொடுக்கப்படக்கூடிய பரீட்சையே ஜெயிக்க முடியல. கிருஷ்ணன் நமக்கு பரீட்சையே வரல. நம்ம எல்லாம் மாயா கொடுக்கிற டெஸ்ட் பேப்பர் தான் எழுதி எழுதி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அதையும் எழுத முடியல, எல்லாம் ஃபெயில் தான், முட்டை தான் என்னைக்குமே. நோ ப்ராப்ளம். பரீட்சை என்பது, சோதனை என்பது கிருஷ்ணனிடம் வரும். சுத்த பக்தர்கள் பாண்டவர்களுக்கு வந்த சோதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட சோதனை. காரணம், ஒரு மனிதன் வனவாசத்துக்கு சென்றான் பாவம் இருக்கும்போதான் போவான். ஒரு மனிதன் மனைவியை இழக்கின்றான் பாவம் இருந்தாதான் மனைவியை இழப்பான். பொதுவாக இந்த விஷயங்கள்லாம் வந்து புண்ணியசாலிகளுக்கு நடக்காது. பாண்டவர்கள் எதுக்காக வனவாசம் சென்றார்கள்? பரிசித் மகாராஜா எதுக்கு பாம்பு கடித்தவர் இருந்தார்? கரெக்ட், சாஸ்திரத்தில் இருக்குது. பாம்பு கடித்தவன் வந்து பாவத்தால இருக்கிறான். பரிசித் மகாராஜா பாவியா? பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போறாங்க, மனைவியை இழந்து, அது என்ன பாவமா? அவர்கள் நம்மளை போன சாதாரணமான ஆத்மாக்களா? பகவானுடைய பக்தர்கள் என்னைக்குமே பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். தேசான் துந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனா தேதுவந்தமோக நிர்முக்தா பஜிதேமாம் ரதபடதக. இது பகவத்கீதையில் வரக்கூடிய ஸ்லோகம். பகவான் சொல்லார், என்னுடைய சுத்த பக்தர்கள் எப்பொழுதுமே என்னுடைய பக்தியில நிரந்தரமான முறையில நேர்மையான முறையில செயல்படக்கூடியவர்கள். இந்த பௌதிக உலகத்தில் பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எதனால பாண்டவர்கள் வனத்துக்கு போறாங்க? எதனால பரிசித் மகாராஜ் வந்து பாம்பு கறிக்கு உள்ளாகிறார்? கண்டிப்பாக பாபத்தால் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அந்த கிருஷ்ணரை நேரடியான முறையில அவங்களை சோதிக்கிறார். 16 வருஷங்களை வனவாசம் அனுப்பும் போது கூட பக்தியில ஸ்திரமாக இருக்கின்றாங்களா? பௌதிக உலகத்துல மாயை நம்ம எப்படி சோதிக்கிறானா? இவனுக்கு கிருஷ்ணன் மேல சுவை இருக்கா, மாயை மேல சுவை இருக்கான்னு சோதிக்கிறான். கிருஷ்ணர் தன்னுடைய சுத்த பக்தர்களை எப்படி சோதிக்கிறார்னா, என் மேல இந்த அளவுக்கு இவங்க வந்து நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்களே, நான் ஒரு சோதனையை கொடுக்கறேன், ஏதாவது ஒரு நாள் இவங்களுக்கு என் மேல வெறுப்புணர்ச்சி வராதா, அப்படி சோதிக்கிறாரு. அதான் மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு. 16 வருஷம் வனவாசம் இருக்கும்போதும் பாண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கிருஷ்ணரை குறைச்சி பேசல, கிருஷ்ணரை வந்து நிந்திக்கவில்லை. பகவான் எதுக்கு எங்களை இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. அதான் சுத்த பக்தருடைய மனோ இயல்பு. சத்தேனு கம்பாம் சூசமிக்ஷமானோ, கிருஷ்ணர் எங்களை இந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அதுக்காக பகவானுடைய கருணை. பகவான் அவர்கள் குறை கூறவே இல்லை. இதான கிருஷ்ணர் ஒவ்வொரு முறையும் யோசிச்சு பாக்குறார். இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை நம்ம கொடுத்தும் கூட ஒரு முறையும் வந்து அவர்கள் வந்து நம்ம மேல கோவிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சுத்த பக்தியை அவர் பாராட்டுறாரு. காரணம் வந்து கிருஷ்ணர் மேல எப்பொழுதும் நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு முறை கிருஷ்ணர் ஒரு லீலை பண்றார். பீமனுடைய ஒரு பெயர் விருகோதரன், அப்படின்னா ஓனாயை போந்த வயிறுடையவன். அவனுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறைய. இப்ப கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, இந்த பாண்டவர்கள் எப்ப மாத்தாலும் என் மேல அன்புள்ளவங்களாவே இருக்கிறாங்களே, எப்பமாவது ஒரு நேரமாவது அவங்களை வந்து என் மேல கோபப்பட வைக்கணும். உடனே ஒரு நாள் கிருஷ்ணர் சொல்றார் துவாரகாவில், பீமா உனக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறேன், யாரையும் கூப்பிட்டு வராத, நீ மட்டும் தனியா வாங்குற. உடனே பீமன் போறான். அங்க போகும்போது உண்மையிலே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பீமன் கொஞ்சம் மிகப்பெரிய கோபசாலை வர அங்க உள்ளுக்கு வந்து சமையல் இறைக்கு பக்கத்து அறையில கிருஷ்ணர் உட்கார்ந்து விதவிதமான அன்னங்களை உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். ஏராளமான அன்னம், ஏராளமான உணவுப் பொருட்கள், விதவிதமான பலகாரங்கள் எல்லாமே இருக்கு. உடனே பீமன் வேகமா உள்ளுக்கு போறான். போகக்கூடிய நேரத்தில் வாசல்ல ஒரு காவலாளி நிற்கிறார். ரெண்டு பேர் அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நீ இங்கே உட்காரணும், அவர் சொல்ல வரைக்கும் உள்ளுக்கு போகட்டான்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறார். பீமன் ஏற்கனவே அவன் கிருஷ்ணருடைய வீட்டில் பெரிய விருந்து அப்படின்னு ரொம்ப நாள் சாப்பிடலாம், நல்ல பசியோட ஆர்வத்தோட போறான், நீங்க நல்ல பெரிய பீஸ் சாப்பிடலாம், சண்டே பீஸ் சாப்பிடலாங்கிற எண்ணத்தோட போறான். ஆனா வந்து காவலாளிகள் வந்து அவரை வந்து வெளியிலே நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டவுடனே உட்காந்துருக்கான். சரி பரவாயில்ல, இன்னும் மருந்து ரெடி ஆகல போலுக்கு, இலகுல எல்லாம் போடுற போலுக்கு வெளியில உட்காந்துருக்கான். அங்க கிருஷ்ணர் ஒத்தையர் உட்காந்து சாப்பிடுற, ஒத்தையர் உட்காந்து சாப்பிடுறது மட்டுமில்ல, ஒரு பொருள் எடுத்து சாப்பிடுறது சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறது. அந்த சப்தம் வந்து எனக்கு கேட்கும், கேட்டுட்டே இருப்பான். எந்திரிப்பான் காவலாளி, உள்ளுக்கு போக கூடாது, உட்கார். மீண்டும் இன்னொரு பதார்த்தத்தை எடுக்கிறது, அதை குடிக்கிறது. ஓ, எவ்வளவு அருமையா சத்தியபாமா பண்ணிருக்கா, எவ்வளவு அருமையா ருக்குமணி பண்ணிருக்கா அப்படின்னு சத்தம் கொடுக்கறது. இவனுக்கு இன்னும் கோபம் வரும், எந்திரிப்பா உங்களுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணத்தோட அவர் சொல்லிருக்காரு, உட்காரு, உங்களுக்கு பேரக்கூடாது. இப்படி கிருஷ்ணர் வந்து ஒன்னையும் பதார்த்தத்தை சுவச்சு சுவச்சு அவர் சாப்பிடுற சத்தம் வரைக்கும் கேக்குது. அது மட்டும் இல்ல, அவர் கமெண்ட் சொல்லி சொல்லி சாப்பிடுறார். ஓ, இது எவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு சத்யபாமா, இது எவ்வளவு அருமையா பண்ணிருக்காரு ருக்மணி, இது எவ்வளவு அழகா பண்ணிருக்காரு லட்சுமணா, சுவையை சொல்லி சொல்லி சாப்பிடுறார். பீமனுக்கு ஒரு சூழ்நிலையில தாங்கவே முடியல, ரெண்டு காவலாளிகள் தூரத்துக்கு போட்டு உள்ளுக்கு போறான். உள்ளுக்கு பார்த்தாங்க, கிருஷ்ணர் வசதியா சாப்பிட்டுட்டு உட்காந்துக்காரு. அவரை ஒரு அடி அடிச்சு தூரம் போட்டு அவ்வளவுதான் எடுத்து சாப்பிடுறோம். பாண்டவர்கள் நீங்க ஒரு நாளே என் மேல கோபமே பட மாட்டேங்கிறீங்களே, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்கி கொள்றீங்களே. எனக்கு ஆனா வந்து என் பக்தர்கிட்ட அடி வாங்கணும்னு ஒரு ஆசை, அவர்கள் என் மேல கோபப்படணுங்கிற ஆசை, அது நடக்கவே இல்லை. அதுக்காக தான் நான் பண்ணேன். நீ பாட்டுங்க அந்த விருந்த நீ முழுமையா சாப்பிடுங்க, அந்த விருந்த கொடுக்கிற. இது போல இருக்கிறார்கள் பாண்டவர்கள். அங்க பீமனாவது உண்மையில தோற்கடிக்கப்பட்டான் கிருஷ்ணுடைய திட்டத்தால. ஆனா வந்து உண்மையில வந்து யுதிஷ்டர் தர்மர் கிருஷ்ணருடைய திட்டத்தால ஒரு நாளும் தோற்கடிக்கப்படல. அவர் அந்த அளவிற்கு பணியுடையவராக, தீர பிரசாந்தன் அமைதியானவராக, சாந்தம் பகவானுடைய பக்தர்கள் பௌதிக உலகத்துடைய இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதனால எப்பவும் சாந்தமானவர்கள். பகவானுக்காக வேணா கோபப்பட்டிருப்பார்களே தவிர அவர்கள் பௌதிக உலகத்துடைய இன்ப துன்பங்களால பாதிக்கப்படாதவர்கள். அப்போ தர்மருக்கு அவர் அது போல பல விதமான சோதனைகளை உண்டு பண்றார். ஒரு முறை வனத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வனத்தில் மிகப்பெரிய வறட்சி. பீமன் வந்து என்ன பண்றான்னா, தோல்ல ரெண்டுலையும் ஒரு பக்கம் குந்தி மகாராணி, ஒரு பக்கம் வந்து திரௌபதி சம்மந்துக்கிட்டான், இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து அர்ஜுனன் யுதிஷ்டிரன், இந்த பக்கம் நகுலன் சகாதேவன், ஆறு வரையும் ஒரே நேரத்தில் சம்மந்துட்டு போறான். காரணம், இவர்களால் பசி களைப்பால தாக சாந்தி இல்லாம அவர்களால் வந்து நடக்க முடியல. காட்டுல தண்ணீரும் இல்ல. கடைசியில் அவங்க காட்டில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து பறவைகள் பறந்து வருது. யுதிஷ்டிரன் சொல்றார், இதுல என்ன நிரூபிக்குது அப்படின்னா, தூரத்துல வந்து ஏதோ ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியில பறவைகள் இருக்கிறது, நீர் இருக்கு, ஆனா யாராவது ஒருத்தர் போய் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் அங்க உட்கார்ந்துருந்தாங்க. நகுலன் சகாதேவனும் அங்க செல்றாங்க. நகுலன் சகாதேவனும் செல்லக்கூடிய நேரத்துல போய் அவசரத்துல வந்து தண்ணீரை குடிக்க போறாங்க. சோதனை ஜெயிக்க முடியல. ஒரு அசரீரி சொல்லுது, ஒரு வன தேவதை ஒரு வாத்து உருவத்துல ஒரு நாரை உருவத்துல இருந்து சொல்றா, தயவு செய்து அந்த நீரை எடுத்து குடிக்காத, அந்த நீர்ல விஷம் இருக்கு, இந்த ஏரியை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தயவு செய்து நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிட்டு வேணா நீரை குடிக்கும் போது அவரால் வந்து தாங்க முடியல, உடனே நீரை எடுத்து குடிக்கிறாங்க. மீண்டும் அர்ஜுனன் அனுப்பப்படுறான். அர்ஜுனன் அங்க தன்னுடைய சகோதரர்கள் இறந்திருக்கதை பாக்குறான், இருந்தாலும் அவனுடைய புலன்களை முழுமையான முறையில கட்டுப்படுத்த முடியல, நீரை எடுத்து குடிக்கிறான். மீண்டும் பீமன் அனுப்பப்படுறான், பீமனும் இறந்து போறான். கடைசியில காந்தாரியையும் குந்தியையும் இங்க விட்டுவிட்டு யுதிஷ்டர் தர்மர் மட்டும் அங்க போறார். இப்ப தர்மர் போகக்கூடிய நேரத்தில் தர்மர் பாக்குறார், தன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் இறந்து கிடக்கிறத பாக்குறார். நீர் எடுத்து அவர் குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அசரீதி சொல்லுது, அந்த நாரை சொல்லுது, தயவுசெய்து நீரை குடிக்காத, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது அவர் பொறுமையான முறையில அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அந்த கேள்விகளுக்கு இடத்துல ஒரு 40-50 கேள்விகள் மகாபாரத்தில் ஒரு அத்தியாயத்தில் வருது, படித்து புரிந்து கொள்ளப்பட வேண்டிய கேள்விகள், பலவிதமான கேள்விகள். ஒரு கேள்வி நமக்கு தெரியும், உலகத்திலே ஆச்சரியமான விஷயம் என்ன? அகனி அகனி பூதானி கச்சந்திய மாலயம் கிம் ஆச்சரிய தரகப்புறம். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பலவிதமானவர்கள் இறந்து கொண்டே போகிறார்கள். ஆனா வந்து மனிதன் வந்து ஒவ்வொரு மனிதனும் தான் மட்டும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவதை போல நினைக்கிறான். இது போல ஆச்சரியமான விஷயம் இல்லை. உலகத்திலே பொறுமையான நபர் யார்? பூமிமாதா. காரணம், உலகத்தில் பகவானை தூற்றக்கூடிய பலவிதமான நபர்கள் இந்த பூ உலகத்து மேல இருந்தா கூட எல்லாருக்கும் வந்து உணவளிக்கின்றாள், எல்லாருக்கும் வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கின்றாள். அதுபோல பொறுமையான நபர் யாருமே கிடையாது. இப்படி எல்லா விதமான கேள்விகளுக்கும் அது சரியான முறையில பதில் அளித்தவனே உலகத்தில் முழுமுதற்கிழவர் யார்? வேதங்களின்படி முழுமுதற்கிழ புருஷோத்தமன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கடைசியில் அந்த நாரை மிக சந்தோஷம் அடைந்து, உன்னுடைய எல்லா விதமான கேள்விகளால் நான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறேன், ஆனால் உன்னுடைய சகோதரர்களை ஒருத்தனுக்கு உயிர் பிச்சை அளிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எந்த சகோதரன் உனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லார், நகுலன் வேணும் அப்படிங்கிறார். அப்ப அந்த நாரை மீண்டும் சந்தேகப்பட்டு அவர்கிட்ட கேட்கிறார், உலகாதியமான இயல்பு உன்னுடைய சொந்த சகோதரர்கள் பீமனும் அர்ஜுனனும், நீ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இவருடைய உதவி இருந்தால்தான் வர முடியும். நீ அவர்களுக்கு உயிர் பிச்சை கேட்காம உன்னுடைய சித்தியுடைய உன்னுடைய மற்றொரு தாயான மாதிரியுடைய மைந்தர்களுக்கு உயிர் பிச்சை கேட்கிறாய், இதுல என்ன அர்த்தம் இருக்கு தர்மா? இது வந்து உண்மையில உலக கண்ணோட்டத்தின்படி தர்மத்தின்படி சரி கிடையாதுங்கும் போது அவர் விளக்க ஆரம்பிக்கிறார். எனக்கு என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையுடைய மற்றொரு மனைவியான மாதிரியும் வந்து தாய்கள் தான். என்னுடைய தாய்க்காவது நான் உயிரோடு இருக்கிறேன், நான் எந்த முகத்தோட போய் என்னுடைய சித்தியை போய் பார்க்க முடியும்? காரணம், அவளுக்கும் ஒரு குழந்தை வேணுங்கிற எண்ணத்தால தான், அவளுடைய ஒரு மகனும் கண்டிப்பாக உயிராக இருக்க வேணுங்கிற எண்ணத்தால தான் நான் என்ன பண்றேன், அவளுக்கு உயிர் பிச்சை கேட்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லும்போது தட் இஸ் வைஷ்ணவிசம். இதுதான் வைஷ்ணவனுடைய குணம். பர துக்க துக்கி, மற்றவருடைய துக்கத்தை பார்த்து துக்கமடைபவன் வைஷ்ணவன். அப்படி சிறந்த பக்தராக பாண்டவர்கள் திகழ்ந்தாங்க. இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பர துக்க சுகி, மற்றவருடைய துக்கத்தை பார்த்து சந்தோஷம் அடையுது. வாத்தியார் மேல பின்னால் இருந்து சாக்கு வீசி இருந்தது, அவர் கஷ்டப்படும் போது உலக இயல்பு. பக்கத்துல ஆசிரியர் வரக்கூடிய நேரத்தில் அவரை பேனாவால குத்திட்டு அமைதியா உட்கார்ந்து பர துக்கசுகி, பர சுக துக்கியாவும் இருக்கிறோம். சில நபர்கள் செல்வந்தனா மாறிட்டா, அவள மன பிரச்சனை, எனக்கு பணம் கிடைக்கலையே. ரசிகராஜ் பிரபு யாரோ சொன்னாங்க, ட்ரெயின்ல ஒருத்தர் பேசுறாரு, அம்பானிட்ட அவ்வளவு பணம் இருக்குது, எக்கச்சக்க இந்தியாவில மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறா, இந்தியர்கள் பல பேர் ஏழையா இருக்கிறாங்க, அவன் எதுக்காக பணத்தை அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்? கஷ்டப்பட்டான், உழைத்தான், செல்வந்தனாக மாறினான். நீ கஷ்டப்பட்டு உழை, செல்வந்தனாக மாற முடியும். அவனுடைய செல்வத்தை பார்த்து உனக்கு என்ன பொறாமை? பகவான் அனைவருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறார். நம்ம நேர்மையான முறையில் தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய நேரத்தில் அனைவருமே கல்வியிலேயோ செல்வத்திலேயோ வீரத்திலேயோ துறவரத்திலேயோ பக்தியிலேயோ முன்னேற முடியும். தீதன் வந்தும் பிரதரவாரா, நீ நேர்மையான முறையில் செயல்படக்கூடிய நேரத்தில் பகவான் உனக்கு அதுக்குரிய பலனை கொடுக்க போறார். அவர் மேல புறாம என்ன அர்த்தம்? ஆனா பகவானுடைய பக்தர்கள் மற்றவர்களுடைய துக்கத்தை பார்த்து துக்கப்படக்கூடிய ஒரே நபர்கள் வைஷ்ணவர்கள் மட்டும்தான். அப்ப எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் நம்ம சொல்றோம், சும்மா நெருங்கிய உறவுல கூட சொல்றோம், உண்மையில் இதெல்லாம் போலி. யாருமே நம்முடைய துக்கத்தை பார்த்து இந்த உலகத்துல வந்து துக்கம் அடைய மாட்டார்கள். அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை சொல்லப்படுது, யயாதியுடைய கதை. யயாதி அவனுடைய மனைவி யாருடைய மகள்? சுக்ராச்சாரியருடைய மகள். இருந்தபடியும் கூட மனைவியுடைய தோழி மேல அவருக்கு உறவு வந்துருது, அவள் மேலேயும் பாசம் உள்ளவராக மாறுறார், அவளையும் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்றார். இதனால சுக்ராச்சாரியருடைய மகள் சுக்ராச்சாரியிட்ட போய் அவள் வந்து பிரச்சனையை சொல்லக்கூடிய நேரத்தில் சுக்ராச்சாரியர் கோபப்பட்டு, அவரும் கோபம் எனக்குமே கண்ணை மறைக்கும் போது தவறான முறையில் செயல்பட்டதும் அவருக்கு சாபம் விட்டுறார், யயாதி நீ முதுமையானவனாக மாறுவாய்னு சொல்லியிருந்தார். உடனே அவன் முதுமையானவனா வந்து மாறிடுறான். யயாதி சொல்றார், சுக்ராச்சாரியா நீ மிகப்பெரிய தவறு பண்ணிவிட்டாய், நான் முதுமையானவனா மாறும்போது உன்னுடைய மகள் எப்படி இன்பத்தை அனுபவிக்க முடியும்? நான் உன்னுடைய மருமகன், காரணம் அழகான இளம் பெண், அழகான இளம் ஆணுடைய சங்கத்தில்தான் வந்து இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் தவற உணர்ந்து மீன் சொல்றார், ஓ நானே தவறு செய்துவிட்டேன், ஏதாவது ஒரு நபர் தன்னுடைய இளமையை உனக்கு கொடுத்தார், ஆனால் நீ இளமையானவனாக மாறிடுவாய். அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணிக்கணும்? அந்த உண்மையை வாங்கிக் கொள்ள வேண்டும். உடனே யாரி தன்னுடைய மகன்ட்டு போய் கேட்கிறான், மகன்களே எனக்கு இன்னும் உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கு, டிவி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு, சீரியல் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது, இன்னும் நல்ல பொருட்கள் எல்லாம் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குது, இன்னும் வாழ வேண்டுங்கிற ஆசை இருக்கு, இன்னும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. இப்படி தவறு நடந்து விட்டது, ஒரு சிறு பிழை, சம் மிஸ்டேக் ஹேஸ் ஹேப்பன்ட் சார். யாராவது ஒருத்தர் உங்களுடைய இளமையை எனக்கு கொடுங்க, நான் உங்களுடைய முழுமையை என்னுடைய முழுமையை அதுக்கு போற உங்களுக்கு கொடுத்தது. எங்க போது நான் மகன்கள் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு உலகத்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? ஏதாவது ஒரு மகன் தன்னுடைய இளமையை தன்னுடைய அப்பாவை கொடுத்துட்டு முதுமையை வாங்கிடுவானா? உன்ன மாதிரிதானே எங்களுக்கும் ஆசை இருக்கும், சாப்பிடணும், உறங்கணும், டிவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், குதிக்கணும், ஆடணும், பலவிதமான ஆசைகள் இருக்கும். எப்படி நடக்கக்கூடிய சாத்தியம்? யாருமே கொடுப்பதற்கு தயாரா இல்ல, நான் ஒரு மகன் மட்டும் கொடுப்பான். இது போன்ற குணமுடையவன் வைஷ்ணவன். பர துக்க துக்கி, பாண்டவர்கள் அப்படி திகழ்ந்தார்கள். அப்படி அன்னைக்கு பாண்டவர்கள் திகழ்ந்ததுனால, எதிர்சன் திகழ்ந்ததுனால அந்த நாரை மீண்டும் தன்னுடைய உண்மையான உருவத்தை காமிச்சது. அது பகவானுடைய பிரதிநிதியான தர்மராஜன் அது சொல்லிச்சது, நீ இந்த மாதிரி உண்மையில தர்மத்தின் பிரதிநிதியாக திகழ்வதனால, இந்த மாதிரி குணங்களை வைஷ்ணவ குணங்களை வெளிப்படுத்துவதனால உன்னுடைய ஒரு மைந்தர்கள் என்ன, உன்னுடைய நான்கு மைந்தர்களுக்குமே உயிர் பிச்சை கொடுக்குறேன். நான்கு பேருமே உயிரோடு வந்து எதிர்ச்சான் சகோதரர்கள். அதான் பாண்டவர்கள் மிகச்சிறந்த பக்தர்கள். இட்ஸ் நாட் சச் எ திங் தட் யூ கேன் பிகம் எ டிவோட்டி சம் பை சம் எக்ஸ்ட்ரா சோ கால்ட் ஆக்டிவிட்டீஸ். நீ பக்தனாக மாற வேண்டும் என்றால் உண்மையிலே பக்தி குணங்களை விருத்தி செய்தாயானால்தான் அந்த எல்லா விதமான பக்தி குணங்களுடைய அடிப்படையான குணம் அமானித்துவம் அரம்பித்துவம். நீ பணிவுடையவனாக இருந்து குருவிற்கும் கிருஷ்ணருக்கும் முழுமையான முறையில் உன்னை அர்ப்பணிப்பவனாக இருந்தால்தான் உன்னால் மிகச்சிறந்த பக்தனாக மாற முடியுமே தவிர, இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன் சம் பை சம் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ். யசதேவ பராபக்தி யதா தேவே ததா குரு தச்சேக கதிகாகி கர்த்த பிரகாசாந்தே மகாத்மனக. உண்மையிலே குருவிற்கும் கிருஷ்ணருக்கும் தன்னை முழுமையான முறையில் அர்ப்பணித்த ஒருத்தனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நான் வெளிப்படுத்துகிறேன் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவன் சுத்த பக்தனாக உடனடியாக மாற முடியும். மிகச்சிறந்த வைஷ்ணவனாக வந்து மாற முடியும். வைஷ்ணவ பூஷணம் வைஷ்ணவர்களுள்ள பூஷணமாக மாற முடியும். மிகச்சிறந்த ஒரு நவரத்னமாக மாற முடியும். அதுக்குதான் பாண்டவர்களை கதை மீண்டும் மீண்டும் விலகி சொல்லப்படுது. அதை கேட்பதன் மூலமாக குறைந்தபட்சம் இது போன்ற ஒரு பக்தனாக ஏதோ ஒரு காலத்துல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பின்பாது நான் ஆக வேண்டும்ங்கிற ஆசையை விருத்தி செய்ய வேண்டியது நம்மளை போன்ற சாதனா பக்தர்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். லல்லாசா, நாம் ஆசைப்பட வேண்டும். இது போன்ற பக்தனாக ஏதோ ஒரு பிறவில நானும் மாறுவேன். எதுலையுமே மனிதனுக்கு குறிக்கோள் உடையவனாக இருக்க வேண்டும். அப்படித்தானே, பள்ளிக்கு சென்றால் ஏதோ ஒரு நாள்ல வந்து நான் மிகப்பெரிய பண்டிதனாக மாற வேணுங்கிற விருப்பம் இல்லைன்னா அங்க பள்ளிக்கு செல்வதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். வணிகம் செய்தால் ஏதோ ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாற வேணுங்கிற குறிக்கோளோட செயல்பட வேண்டும். அதுபோன்ற சாதனா பக்தர்கள் கண்டிப்பாக, நம்ம கண்டிப்பா அனைவரும் சாதனா பக்தி தளத்தில் இருக்கிறோம். ஆனா நம்முடைய முயற்சியின் மூலமாக, அபியாசத்தின் மூலமாக ஏதோ ஒரு நாள் இந்த விஷயங்களை நாம் கேட்கிறோம். இது கேட்பது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை இது போல ஒரு பக்தனாக நானும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குருவை சந்தோஷப்படுத்துவேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். கண்டிப்பாக இப்பொழுது உள்ள சூழலில் முடியக்கூடிய காரியமாக இல்லாவிட்டாலும் கூட எப்பொழுதாவது ஒரு பிறவியில நம்மளால் வந்து கண்டிப்பாக முடியக்கூடிய காரியம். பாண்டவர்களைப் போல, கூரத்தாழ்வானை போல, ஸ்ரீல பிரபாதரை போல நம்மால கண்டிப்பாக ஏதோ ஒரு பிறவியில மிகச்சிறந்த பக்தனாக வந்து மாற முடியும். அதனால்தான் அந்த பக்தருடைய கதைகள் மீண்டும் 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 இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுது. திரௌபதி பகவானுடைய மிகச்சிறந்த பக்தை, அவளும் வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலையும் தன் கிருஷ்ணரை வந்து மறக்கவே இல்லை. குந்தி பகவானுடைய மிகச்சிறந்த பக்தையாக வந்து திகழ்ந்தாள். வெளிப்படையான முறையில் ஒரு பெண் சரீரத்தில் அவள் தோன்றினாலும் கூட பொதுவாக சாஸ்திரங்களின்படி, ஆன்மீக கண்ணோட்டத்தின்படி பெண்கள் சூதர்களுக்கு சமமாக கருதப்பட்டாலும் கூட அந்த சூதர்கள் கூட ஒரு மிகப்பெரிய பண்டிதர்கள் கூட பிராமணர்கள் கூட பகவானை வந்து புகழ முடியாத கவிதைகளை இங்க ஸ்ரீமத் பாகவத நம்ம சொல்ல பார்க்கலாம். முதல் ஸ்கந்தத்துல அவள் வந்து பகவானுடைய சந்தோஷத்துக்காக கூறினாள். காரணம் வந்து பக்தியில மிக உயர்ந்த தளத்துல குந்தி மகாராணி வைத்திருந்தாள். குந்தியை விட யசோதை மிக உயர்ந்த தளத்துல வந்து பக்தியில வந்து வைத்திருந்தாள். தங்களுடைய பக்தி சேவையின் மூலமாக பகவான் கிருஷ்ணனுடைய இதயத்தை வந்து கொள்ளை கொண்டார்கள் அவர்கள். அது ஸ்ரீமத் பாகவதம் மீண்டும் சொல்லப்படுது. உத்தரையுடைய கர்ப்பத்தை பார்த்து மீண்டும் அஸ்வத்தாமன் வந்து அஸ்திரத்தை விடக்கூடிய நேரத்தில் மீண்டும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றார், ஒரே நேரத்தில் தன்னுடைய பக்தனை காப்பாற்றணுங்கிற பதட்டத்தில் வெளிப்புறமாக உத்தரவியுடைய கர்ப்பத்து மேல முன்னு அவர் அந்த அஸ்திரத்தை, பிரம்மாஸ்திரத்தை கீழே உள்ள வைக்கிறார். உத்தரவியுடைய கர்ப்பத்து உள்ளுக்கும் போய் அவர் வந்து பரிசுத் மகாராஜா காப்பாத்துறார். ஆனா கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் வெளிப்புறத்திலையும், பகிரந்தர் அவஸ்திதம், வெளிப்புறத்திலையும் உட்புறத்திலையும் சென்று தன்னுடைய பக்தன் அவர் காப்பாற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு பார்த்த ஒரே நபர் வந்து குந்தி மகாராணி மட்டும்தான். அங்க கோடிக்கணக்கான அங்க வந்து பல நபர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். இட்ஸ் எ பப்ளிக் பிளேஸ், அது பொதுக்கூட்டம். பகவான் தேர்ல ஏறக்கூடிய நேரம், அங்க சாத்யகி இருந்தான், அர்ஜுனன் இருந்தார், பஞ்ச பாண்டவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்தாங்க பிரம்மாஸ்திரத்தை வந்து தடுப்பதற்காக. பல முனிவர்கள் இருந்தார்கள், வியாசதேவர் இருந்தார். ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ரெண்டே விஷயம் நபர்களுக்கு தான் விஷயம் தெரியும், பரிசுத் மகாராஜாக்கும் குந்தி மகாராணிக்கும் மட்டும்தான் விஷயம் தெரியும். அல்ல, குந்தி மகாராணி இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்தர்பகர அவஸ்திதம், ஒரே நேரத்தில் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் நீ பக்தனை காப்பாத்தின உன்ன மாதிரி மிகச்சிறந்த நபர் யார், பக்தர்கள் மேல பாசம் உள்ள நபர் தான் சொல்லும்போது பகவான் வந்து சிரிக்கல, ஆனா வந்து கள்ள புன்முறுவல் போகிறார். காரணம் வந்து யாருக்குமே தெரியாத விஷயத்த என்னுடைய பக்தர்கள் மட்டும் சரியான முறையில் புரிந்து கொள்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக. இப்போ பக்தர்கள் வெரி ஹை கேட்டகரி. அதனால மகாபாரத்தில் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கலாம். மகாபாரதமே அதுக்காக தான் எழுதப்படுது. வெளிப்படையான முறையில் சில நேரத்தில் கௌரவர்கள் கூட சில நல்ல விஷயங்களை செஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா கண்டிப்பாக பாண்டவர்களுக்கு அவர்கள் இணையானவர்களே கிடையாது. அதனால கடைசியில் வந்து மரணக்காலத்தில் வந்து துரியோதனன் வந்து கடைசியில் 18வது நாள் யுத்தத்துக்கு முன்னே அனைவரும் இறந்து போயிருந்தாங்க. 18வது நாள் யுத்தம் முடிந்த பிறகு மீண்டும் வந்து துரியோதனன் மட்டும் உயிரோடு இருக்கிறான். உடனே துரியோதனன் வந்து பயந்து ஓடிடுறான். பயந்து ஓடி இப்பொழுதும் வந்து ஹரியானா மாநிலத்தில் குருஷேத்திரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி உள்ளுக்கு கர்ணன் உள்ளுக்கு போயிருந்தான். சரி, துரியோதனன் உள்ளுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ அவனுடைய பகுதியில் உள்ள ரெண்டு வீரர்களை போய் சொல்றாங்க, துரியோதனா இருந்து வீரத்துக்கு அழகு கிடையாது, நீ என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய சத்திரியன் வீரன், எப்படியாவது பஞ்ச பாண்டவர்கள் கூட நீ வந்து யுத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்களும் துரியோதனை தேடி தேடி கடைசியில் அந்த ஏரி கரைக்கு போயிருந்தாங்க. இப்ப ஏரி கரைக்கில் இருக்கக்கூடிய துரியோதன்ட்ட, ஏரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய துரியோதன்ட்ட, ஏரி கரையில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் வந்து பேசுறாங்க, துரியோதனா வெளியில வா, உங்களோட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. துரியோதன் உள்ளுக்குறவன் சொல்றான், அப்ப கூட சொல்றான், நான் இன்னும் சத்திரியன், யுத்தம் பண்ணதுக்கெல்லாம் தயார், ஆனா 5 பேர் கூட எல்லாம் யுத்தம் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு நபர் கூட வேணா யுத்தம் பண்றேன். சரி, ஒருத்தர் யுத்தம் பண்றோம், நீயே தேர்ந்தெடு, யார் கூட யுத்தம் பண்ணதான். ஆனா அவன் உண்மையான சத்ரியன், அவன் அரக்கனாக இருந்தா கூட நல்ல சத்ரியன், வேறு தர்மத்தை அந்த முறையிலாவது கடைபிடிக்கிறான். சொல்றான் இதுல வந்து உண்மையில எனக்கு சரி சரிக்கு சுவமானவன் பீமன் மட்டும்தான், ஆனா எளிதான யுத்தம் கிடையாது. இருந்தா கூட பீமன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணையை பெற்றவன்னா கூட பலராமருடைய கருணையை பெற்றவன் யாரு? துரியோதனன். அதனால துரியோதனனுடைய கதாயுதத்தை வந்து சுத்தக்கூடிய அந்த முறை, டெக்னிக், அந்த திறமை, அந்த நுணுக்கத்தால, நுணுக்கத்து முன்னால பீமனால வந்து ஈடுகொடுக்க முடியல. பீமன் உடல் பலம் உள்ளவன் தான், இருந்தாலும் ஈடுகொடுக்க முடியல. போர் நடக்குது நடக்குது, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு, யுத்தத்துல வந்து பீமன் ஜெயிப்பது போல தோற்றமடிக்கல. அதனால கிருஷ்ணர் கடைசியில வந்து தன்னுடைய கண் ஜாடையால வந்து பீமனுக்கு சொல்றார், துரியோதனன் வந்து தொடையில் அழித்துக் கொள்ள சொல்றார். அது சத்ரிய தர்மத்தின்படி, முறையின்படி தவறான விஷயம். காரணம், இடுப்புக்கு கீழே யாரையுமே சத்ரியர்கள் வீரர்கள் அடித்துக் கொள்ளக்கூடாது, புறமுதுகு காட்டுறவனையும் கொல்லக்கூடாது. அப்போ அந்த நுணுக்கத்துல பீமனும் துரியோதனும் யுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் துரியோதனுடைய அந்த கைகளும் கால்களும் நகலக்கூடிய முறை, ஒரு நடனமாடக்கூடிய ஒரு நபரை போல அழகான முறையில தோற்றமளிக்கு அவன் அந்த அளவுக்கு திறமையான முறையில தன்னுடைய கைகளையும் கால்களையும் அங்கே கொண்டு வரான். அவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குதிக்கக்கூடிய நேரத்தில் குதிச்சு கீழே வரும், அவனுடைய தொடையில் அடித்து பீமன் வந்து அவன் என்ன பண்றான், கீழே உள்ள வைக்கிறான். குற்றியரும் குலையுருமாக கீழே விழுந்த அந்த துரியோதன பீமன் அது மட்டும் பண்ணல, ஒரு மோசமான காரியம் பண்ணான். அவனுடைய தலையில தன்னுடைய காலை கொண்டு போய் வச்சான், அவனை அவமானப்படுத்தக்கூடிய முகமாக. உண்மையில் அங்கிருந்த மற்ற நபர்கள் கூட அதை வந்து தட்டி கேட்டார்கள். தர்மர் அதை தட்டி கேட்டார், என்னதான் இருந்தாலும் அவன் மிகப்பெரிய சத்ரியன், நீ அந்த மாதிரி அவனை என்ன பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. பலராமர் தட்டி கேட்டது மட்டுமல்ல, பலராமருடைய குணம் வந்து பொங்கக்கூடிய கடலுக்கு ஒப்பாக கருதப்படுது. அவர் உடனே கோபப்படுறார், பௌர்ணமியிலிருந்து கடல் வந்து பொங்கும் அதுபோல அவர் பொங்கி எழுதார். கோபத்தால வந்து பீமனை வந்து அவர் கொல்லதுக்கு தயாராகிறார், கொல்லதுக்கு வேகமா ஓடுறார். தன்னுடைய கதாயத்தை எடுத்துட்டு கிருஷ்ணர் அவரை பிடிச்சுக்கிட்டார், பின்னால போய் பிடிச்சுக்கிட்டார், முதல்ல காலில் விழுந்து பிடிக்கிறார், அப்புறம் உடலையே பிடிச்சுக்கிட்டார். பலராமன் தன்னுடைய தம்பியான கிருஷ்ணர்கிட்ட பல விதமான விவாதங்களை கோபத்தில் சொல்றார். இவ்வளவு பெரிய அட்டூழியம் பண்ணக்கூடிய அயோக்கியனை நீ கையில வச்சிருக்கிறார், இவன் வந்து சத்ரிய தர்மத்தை வந்து கடைபிடிக்கவில்லை, மிக மிக மோசமானவன், அவர் அவமானப்படுத்திட்டான் அந்த சத்ரியனை, மிக மிக மோசமான விஷயம், தர்மத்துக்கு விரோதமாக வந்து துரியோதனனை கொண்டுட்டான், இதுல வந்து நான் யார் சொல்லையும் கேட்க மாட்டேன், அவனை கொல்ல போறேங்க மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தி கிருஷ்ணர் பலராமன் கேட்கிறார், என்ன தவறு பண்ணிட்டான், தவறு பண்ணலையா, நீ கண்முன்னவருக்கு உனக்கு தர்மம் தெரியாதா, நீ முழுமுதற் கடவுள், நீ என்ன கடவுள், உனக்கு சட்டம் தெரியாதா, சத்ரிய தர்மத்தின்படி இடுப்பு கீழே வந்து ஒருத்தனை கொல்லுவது வந்து தவறு, இடுப்பு கீழே ஒருத்தனை அடிச்சுக்கணும் தவறு. கிருஷ்ணன் சொல்லார், சத்ரிய தர்மத்தின்படி ஒருத்தனை வந்து இடுப்புக்கு கீழே அடிச்சுக் கொள்வது தவறு, உண்மைதான். அதே சத்ரிய தர்மத்தின்படி ஒருத்தனை வந்து கொடுத்த வாக்குறுதிய ஒரு சபதம் எடுத்தான், ஆனால் அதை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் பலராமா. அன்னைக்கு மகாபாரத போர்க்களத்துல, மகாபாரத்துக்கு முன்ன அந்த கௌரவருடைய சபையில திரௌபதி அவமானப்படுத்தக்கூடிய நேரத்துல பீமன் வந்து தன்னுடைய கோபத்தால் ஒரு சபதம் எடுத்தான், ஏதாவது ஒரு நாள் வந்து துரியோதன வந்து தொடையில அடிச்சு கொள்வேன்னு சபதம் எடுத்தான். உண்மையில் அவனுக்கு சத்ரிய தர்மத்தை மீறுவதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது, தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றதுனால தொடையில அடிச்சு கொண்டுட்டான். கிருஷ்ணன் சொன்னார், பலராமால கிருஷ்ணரை ஜெயிக்க முடியாது, காரணம் ஏகேல ஈஸ்வர கிருஷ்ண ஏகேல ஈஸ்வர பலராமர் கிடையாது, பலராமரை கிருஷ்ணர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் வாக்குவாதத்தில். அது மட்டுமல்ல, கிருஷ்ணன் மீண்டும் சொன்னார், இந்த போர்க்களத்தில் நடக்கூடிய பல விதமான விஷயங்களை உன்னால புரிந்து கொள்ள முடியாது, நான் தர்ம வட்சலன் கிடையாது, நான் பக்த வட்சலன், என்னுடைய பக்தர்களுக்காக நான் தர்மத்தை மாற்றுவேன், ஆனா நான் தர்மத்தை மாற்றக்கூடிய நேரத்தில் அது தானாகவே தர்மமாக மாறிடும். காரணம், தர்மம் என்றாலே என்ன, தர்மம் சாட்சாத் பகவத் பிரணிதம், நான் என்ன சொல்றேன், அதான் தர்மம். நான் வந்து செடி தலகுப்புறம் நிக்கணும்னா தலகுப்புறம் தான் நிக்கும், அதுதான் தர்மம், எதுவுமே செய்ய முடியாது. சில மனிதர்கள் வந்து வாயால சாப்பிடுறாங்க, மலக்குழி வழியாக மலத்தை வந்து வெளியில கழிக்கிறாங்க. சில பிரயாணிகளை நான் அப்படி படைச்சிருக்கிறேன், வாய் மூலமா தான் மலத்தையும் வெளியில் விழுங்குறேன், அதுக்கு தர்மம் தான், யாரும் மாற்ற முடியாது. கடல்ல உள்ள அலைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு மரத்துல உள்ள ஒவ்வொரு விதைகளாக இருக்கலாம், அல்லது இலைகளாக இருக்கலாம், எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால பலராமா, இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, உனக்கு உண்மையிலேயே நான் செய்யக்கூடிய விஷயங்கள் பிடிக்கலனா, இந்தியா மிகச்சிறந்த பாரத தேசம், ஏராளமான புண்ணிய சத்திரங்கள் இருக்கிறாங்க, ஏராளமான சன்னியாசிகள் வாழ்றாங்க, சாதுக்கள் வாழ்றாங்க, நீ அதுல ஒரு சாதுவாக மாறி இந்தியா முழுவதும் போய் சன்னியாசியாக பிரம்மச்சாரியாக புண்ணியாத்திரை போயிட்டு மீண்டும் அமைதியா திரும்பி வாழ்க்கணும், அவனுடைய கோபம் அடங்கிருங்கிற பலராமருக்கு ஒண்ணும் புரியல, அவரும் பலராமர் மீண்டும் போறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணத்தினுடைய பக்தர்களுக்காக அதே நேரத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் செய்வதற்காக தயாராகிறார். காரணம் அதுக்கு இருக்கு. பக்தர்கள் பகவானுக்காக வந்து எல்லா விதமான தியாகங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. பீமன் வெளிப்படையான முறையில் ஆக்ரோஷமானவனாக கருதப்பட்டாலும் கூட பகவானுடைய மிகச்சிறந்த பக்தன் அவன், தன்னுடைய அடுத்த பிறையில் அவன் தான் வந்து மிகப்பெரிய ஆச்சாரியராக மத்வாச்சாரியராக தோன்றினார். அவர் மத்வாச்சாரியராக தோன்றி பகவானுக்காக மிகப்பெரிய சேவைகளை வந்து செய்கிறார். இந்த வகையில பார்க்கும்போது மக்கள் பல கேட்கிறாங்க, எதுக்காக நீங்க டிவோட்டிஸா மாறணும்? இஃப் யூ பிகம் எ டிவோட்டி, இட்ஸ் நாட் சச் எ ஈஸி திங். ஒரு மனிதன் பக்தனாக மாறுவதனால இந்த உலகத்துல எல்லா வகையிலையும் மிகச்சிறந்த மனிதனாக மாற முடியும். எஸ்யாசி பக்தி பகவதி அகஞ்சனா சர்வேர் குணசத்த சமாசதேஸ்வரா, எல்லா வகையிலும் தேவர்களோட மிக உயர்ந்தவனாக மாற முடியும். ஒரு வைஷ்ணவன வானத்தில் உள்ள 33 கோடி தேவர்களும் வணந்து சுதிக்கிறாங்க. பூலோகத்துல வந்து அவன் புகழ்பெற்றவனாக மாறாமல் இருக்கலாம், அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்கு ஒன்னும் இங்க உள்ள பீடி குடிக்கிறவனும் கஞ்சா குடிக்கிறவனும் டாஸ்மார்க் போறவனும் மதிக்கண்டா, இட்ஸ் நாட் நீடட் ஆல்சோ. எங்களுக்கு வந்து இது போன்ற அற்பர்களுடைய கூட்டத்தில் மதிப்பு அவசியம் கிடையாது, மதிப்பு தேவையும் இல்லை. காரணம் வந்து இது மனிதர்களுடைய கூட்டம் கிடையாது, இது மிருகங்களுடைய கூட்டம். துவிப்பாத பசு, இரண்டு கால மிருகங்கள். பக்தர்கள் அதற்கு மாறாக வானத்தில் உள்ள 33 கோடி தேவர்களால் வந்து போற்றப்படுகிறார்கள். பக்தர்கள் கல்வியிலையும் சரி, வீரத்திலையும் சரி, வைராக்கியத்திலையும் சரி, அழகிலையும் சரி, துறவரத்திலையும் சரி, தியாகத்திலையும் சரி, பக்தியிலையும் சரி, இந்த பௌதீகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவன்களிடம் மிக உயர்ந்தவர்கள். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தர்களை மிக மிக பிரியமானவர்கள். பக்த ஜனப்பிரியக பகவான் சொல்ற உலகத்தில் எனக்கு எதுவுமே பிடித்தம் கிடையாது. பிடித்தம் கிடையாதுன்னா ஓம் பூர்ணம் அரக பூர்ணம், எல்லாத்திலையும் நான் பூர்ணமானவனாக இருக்கிறேன், எதுவும் எனக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லட்டுவா, வைகுண்டத்தில் ஏராளமா லட்டு இருக்கு. தங்கம்மா, வைகுண்டத்தில் ஏராளமா தங்கம் இருக்கு. அழகான பெண்களா, வைகுண்டத்தில் ஏராளமான அழகான பெண்கள் இருக்கிறாங்க. சன்னியாசமா, உலகத்தில் பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு எந்த பொருள் மேலும் பிடிப்பு கிடையாது, ஒன்னு மேலதான் பிடிப்பு, பக்தர்கள் மேல மட்டும்தான். இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் பக்தர்களாக வந்து மாற வேண்டும். பல விதமான லீலைகள் பக்தர்களை பற்றி சொல்லலாம். இப்ப நம்ம எல்லாம் மிகப்பெரிய தமிழகத்தில் வாழ்றோம், பாரத தேசத்தில் வாழ்றோம், மிகப்பெரிய பக்தர்களை உண்டு பண்ணிய பூமி இந்தியாவிற்கு ஒளிபரத்திலேயாவது வந்து பக்தர்களுக்கு இந்த அளவுக்கு பல விஷயங்கள் தெரியாது. நம்ம பக்கத்திலே கூரத்தாழ்வான் வாழ்ந்த இந்த பக்கத்திலே வந்து கூரம் பக்கத்திலே நம்ம வந்து வேலூர்ல வாழ்ந்தோம். கூரத்தாழ்வனுடைய வாழ்க்கையா நீங்க படித்து பார்த்தீர்களானால் அவனுடைய பக்தி, அவன் இவ்வளவு வெளிப்படையாக கிரகஸ்த பக்தன், அவனோட பிரம்மச்சாரிய கிடையாது, சன்னியாசி கிடையாது. அவனுடைய பக்தி வைபவங்களை நம்ம எடுத்து படித்து பார்க்கோமானால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம். ஒரு முறை அவனை ராமானுஜர் வந்து வடஇந்தியாவுக்கு அழைச்சிட்டு போறார். காரணம், ராமானுஜருக்கு அவருடைய ஆன்மீகருடைய ஆச்சாரியனுடைய கட்டளை வேதாந்த சுத்திரத்துக்கு ஸ்ரீவாசியம் எழுத வேண்டும்ங்கிறது வைஷ்ணவ அடிப்படையில் சொன்ன காரணம். அதுக்கு ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னால் வந்து சங்கரர் தோன்றியிருந்தார். அவர் மாயாவாத பாஷ்யம் எழுதியிருந்தார் வேதாந்த சுத்திரத்துக்கு. இவருக்கு கட்டளை இடப்பட்டிருந்தது இவர் வைஷ்ணவத்தின் அடிப்படையில் ஸ்ரீபாஷ்யம் எழுத வேண்டும். அதாவது வேதாந்த சூத்திரம் வந்து அந்த நேரத்தில் வந்து காஷ்மீரில் வாழ்ந்த பண்டிதர்களிடம் இருந்தது. அதை வாங்குவதற்காக அவர் போறார். அவங்க இவருக்கு முதல்ல கொடுத்துருந்தாங்க. கொடுத்த பிறகு அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, நாமோ மாயாவாதிகள், இவரோ வைஷ்ணவ ஆச்சாரியார், கண்டிப்பா அந்த மாயாவாதத்தை தோற்கடித்து வைஷ்ணவ தர்மத்தின் அடிப்படையில் இவர் வந்து இதுக்கு விளக்கம் எழுதுவார், இவர்கிட்ட கொடுத்தா இது ஆபத்து அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியாம இவர் வந்து கலாண்டு போயிருந்தாங்க. மீண்டும் அவர் தென்னிந்தியாவுக்கு வந்து சேரும் போது கையில வந்து வேதாந்த சூத்திரம் இல்ல, வேதாந்த சூத்திரத்துக்கு எப்படி விளக்கம் எழுதுவது, அப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி குரத்தாழ்வான் கேட்கிறார். இப்ப குரத்தாழ்வான் சொல்லார், பிரச்சனை இல்ல, அந்த வேதாந்த சூத்திரத்தை அவங்க சொல்லக்கூடிய நேரத்திலேயே நீங்க எழுதிக்கிட்டு இருந்த நேரத்திலேயே நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். நான் வந்து வேதாந்த சூத்திரத்தை சொல்றேன், நீங்க அதுக்கு விளக்கம் மட்டும் எழுதுங்க, ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுங்க அப்படிங்கிறார். சி ஹவ் தே ஆர் சோ இன்டெலிஜென்ட், எந்த அளவுக்கு அதுக்கு ஞாபக சக்தியும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரும், சோ கிரேட். நம்மள மாதிரி கிடையாது, 700 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றதுக்கு 700 வருஷம் ஆகும் நினைக்கிறேன், குறைஞ்சது 700 வருஷங்கள் ஆகும், 700 பிறவிகளும் வரா கூட சந்தேகம் இல்லை. நவ் பீப்புள் ஆர் சோ ப்ரௌட், நவ் வி ஆர் சோ இன்டெலிஜென்ட், நாங்களாம் மிகப்பெரிய கல்விமான்கள், பிடெக் படிச்சிருக்கிறோம், எம்டெக் படிச்சிருக்கிறோம், விஐடி முடிச்சிருக்கிறோம், அது செஞ்சிருக்கிறோம், இந்த செஞ்சிருக்கிறோம். தமிழகத்தில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கேட்டா கூட தெரியாது, உங்களுடைய தாத்தாவுடைய அப்பனுடைய பேருன்னு கேட்டா தெரியாது. They'll get confused. But this is devotion. Hare Krishna. Srila Prabhupada ki jai. பேசலாம் அடுத்த வாரம் மீண்டும் பாண்டவர்களை பத்தி பேசலாம். மகாபாரத பத்தி கேள்விகள். பட் இறுதியில் ஒன்ஸ் அண்ட் கிருஷ்ணா டிசைடட் நோபடி கேன் சே, தட் இஸ் அ பாயிண்ட் ஹியர். பிகாஸ் ஹி அதான் அவர் மறைமுகமா சொல்லார், ஏகேல ஈஸ்வர கிருஷ்ணா அரசுபிரதி. சைதன்ய மகாபுரம் தான் சொல்லார், ஏகேல ஈஸ்வர கிருஷ்ணா. இவன் கிருஷ்ணர் விருப்பப்படும் போது விஷ்ணுவால கூட எதுவும் பண்ண முடியாது, விஷ்ணுவால ஒன்றும் பண்ண முடியாது. சுவசந்த ஆத்மா, அப்கோர்ஸ் கிருஷ்ணனுடைய விருப்பத்தை தான் பொதுவா விஷ்ணு பிரதிபலிப்பார். அப்படியே அவர் எதிர்மறையா செயல்பட்டா கூட அங்க ஒன்னும் செய்ய முடியாது. கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி. ராதையால கூட அங்க எதுவும் பண்ண முடியாது. அதான் ராதை வந்து மீண்டும் அகங்காரத்துல கிருஷ்ணனுடைய முதுகுல ஏறணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணன் மறைஞ்சிருந்தா ராதையால எதுவும் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் கண்டிப்பா அப்கோர்ஸ் பலராமர்ட்ட கிருஷ்ணன் கேட்பார். பொதுவாக கிருஷ்ணனுக்கும் பலராமும் கருத்து வேறுபாடு எதுவும் இருக்காது. ஏன்னா விஷ்ணு தத்துவங்கள் அனைத்துமே கிருஷ்ணனுடைய அதே விருப்பம் உள்ளதா தான் இருக்கும். இருந்தா கூட இது அந்த அந்த விஷ்ணு தத்துவங்கள் உள்ளுக்கு கூட கிருஷ்ணரை மிஞ்சதுக்கு யாருமே கிடையாதுங்கிறத நிரூபிப்பதற்காக இது பண்ற லீலைகள் சொல்லுது சைதன்ய சரதாமத்தில். அதனாலதான் மகாபிரபு மிக அருமையான ஸ்லோகம் ஏகேல ஈஸ்வர கிருஷ்ண விஷ்ணு கூட அவர் சொல்லல. ஆரசப பிரத்தியங்கும் போது ஜீவ தத்துவம் அல்ல, ஈவன் விஷ்ணு தத்துவம் கூட பகவானுடைய சேவகனான். புரோபா எழுதுறா ஈவன் லக்ஷ்மணா ராமா எவ்ரிபடிஸ் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணாங்கிறார். நாட் ஓன்லி ஈவன் ஜீவாஸ், ஈவன் தே கே நாட் ஆல்சோ டிஸ்ஓபே கிருஷ்ண. ராமர் ஒரு ராம்பு தொடுத்து கொள்ளனா அங்கேயும் கிருஷ்ணனுடைய விருப்பம் தான் தான் முடியும். அதே ராமா கெனாண்டு பெரிய சார் அப்கோர்ஸ் மற்ற வைஷ்ணவர்கள் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. நம்முடைய சமுதாயத்தினுடைய தான் ஒண்ணு பலராமர் ஆல்மோஸ்ட் கிருஷ்ணா. பட் அவருக்கும் அவருக்கும் பிரசன்டேஜ் இல்ல. பட் அவரும் கண்டிப்பா வந்து கிருஷ்ணன் மாதிரி கிடையாது. கிருஷ்ணதேவ சர்வீசங்கள் அவரால் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் அவர் ராசலீலாம் பண்றார். டிஃபரன்ஸ் ரெண்டு விஷயம், ரெண்டே டிஃபரன்ஸ். அடிப்படையான டிஃபரன்ஸ்னா கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள், பலராமர் கிருஷ்ணர் வரல, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அங்க வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னா வந்து நிறம் வித்தியாசம், நிறம் வித்தியாசம் அதான் முக்கியமான விஷயம். அவர் வந்து கருணில நிறம், இவர் வந்து பால் வண்ணம். இன்னொன்னு வந்து இன்னொன்னு மூடும் வித்தியாசம். கொஞ்சம் பலராமர் கொஞ்சம் அதிகமாக வந்து கோவப்படக்கூடியவர் கிருஷ்ணரை விட, திடீர்னு கோவப்படக்கூடியவர். கிருஷ்ணர் செய்யக்கூடிய சில விஷயங்களை அவர் செஞ்ச மாதிரி நம்ம அதிகமாக பார்க்கல. கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் அதிகமாக ஊதுறது அவர் பார்க்கல. நம்ம கிருஷ்ணர் அளவுக்கு இனிமையான நிலையில் அவர் பண்ணதை நம்ம பார்க்கல. பலராமன் மீண்டும் வந்து ஆதிசேஷனாக மாறி உலகத்தை தாங்கக்கூடிய சக்தியை வேலைகளை தான் பார்க்கிறார். கிருஷ்ணன் இந்த மாதிரி பௌதிக உலகத்தை ஒரு வேலையும் பார்க்க மாட்டார். சும்மா அந்த வேலை பலராமர் வந்து ஆதிசேஷனா மாதிரி கிருஷ்ணனுக்கு சேவையும் பண்றார், போல ஒரு வேலை பார்க்கிறார், அதே வேலையாயிருது. அதனால்தான் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுக்கும் வித்தியாசம் வருது. கிருஷ்ண விஷ்ணு ஒண்ணுனா கூட கிருஷ்ணன் வந்து உலகத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். விஷ்ணு பாக்குறார், கிருஷ்ணன் சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். ஆனந்தம் ஐயோ அப்படியா சார், ஜாலியா இருக்கிறேன். எந்த வேலையும் கொடுக்காதீங்க, அப்படி எதுவும் வேலை இருக்குதா விஷ்ணுகிட்ட போய் சொல்லிடுறேன். ஈவன் நம்ம இந்த அரக்கர்களை கொல்லக்கூடிய இது அது இது கூட கிருஷ்ணர் என்னைக்குமே பண்ண கிடையாது. கிருஷ்ணனுடைய அம்சமான வாசுதேவன் தான் அங்க பண்றாங்க தவிர விஷ்ணு அம்சம் தான் பண்ணது. கிருஷ்ண அம்சம் பண்ண கிட்டு அதான் வந்து கிருஷ்ணால கிருஷ்ணன் வந்தது பண்றது. கிருஷ்ணன் டிடின்னு டிஸ்டர்ப் போய் அதெல்லாம் போட்டு பாத்துட்டு அதான் வந்து பிரம்மா போய் கிருஷ்ணன் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் பிரம்ம மோகன இல்லாவில் கிருஷ்ண கையில வந்து தயிர் சாதத்தோட நிக்கிறார். சொல்லப்படுது தயிர் சாதம் சொல்ல தகி அன்னம், தயிர் சாதத்தை பாதி சாப்பிட்டு பாதி எச்சிக்கையோட நிக்கிறார். அப்கோர்ஸ் தர்மத்தை நமக்கு தான் சொல்றாரு, அவரை கடைபிடிக்க மாட்டேங்கிறார். காரணம் எச்சிக்கையோட நிக்கிறது வந்து தர்மம் கிடையாது. அச்சு சுசி கிடையாது, உடனே கையை கழுவியாகும் சாப்பிட்டுட்டு கையை கழுவு. அவர் எச்சியோட நிக்கிறார். அப்கோர்ஸுக்கு பல காரணங்கள். அவர் சாப்பிட்டு இருக்கும் போதே அந்த இடைச்சிறுவர்கள் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா நம்முடைய பசு போயிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி எச்சிக்கையோட எந்திரிச்சு போயிருந்தார் நம்முடைய பக்தரை காப்பாற்றுறதுக்காக. நம்ம பண்ண மாட்டோம் ப்ரோ, சாப்பிட்டு வரேன் ப்ரோ, சேவை பிரபாதான் எச்சிக்கையோட போறாரு. அப்கோர்ஸ் எச்சிக்கையோடவே பல வருஷங்கள் ஆகி பிரம்ம மோகன அவிலாம் பிரம்மா அவர் பார்க்கும்போது கையில எச்சிக்கையோட அப்படி நிற்கிறார். இவர் மனைவி இனிப்பெல்லாம் கேட்கிறார். கிருஷ்ணர் யோசிக்கிறார், உண்மைதான் நான் விஷ்ணுவா இருக்கும்போது முழுமுதற் கடவுள், இந்த மாதிரி பிரம்மா வந்து என்கிட்ட பணிஞ்சு பல விதமான உபதேசங்கள் வாங்குவார், நான் அவனுக்கு ஆணையிடுவேன். இப்பவும் நான் கிருஷ்ணரா இருக்கிறேன், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், என்னென்னலாம சுதி பண்ணிட்டு உட்காந்துருக்கான், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இப்போ வைகுண்டத்தில் போய் பண்ண வேண்டியது வந்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு வேகமாக போகணும், இந்த தயிர் சாதம் பாய் தான் சாப்பிட்டுக்கிறேன், நினைச்ச தயிர் சாதம் இருக்கேன் என்னுடைய நண்பர்கள் கூட அவங்க போய் சாப்பிடணும், அதான் நம்மளுடைய வேலையை தவிர இதெல்லாம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அந்த காரணம் அன்னைக்கு வந்து அவருடைய சுதிகளுக்கு கிருஷ்ணர் எந்த விதமான பதிலையும் சொல்லல. அதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க எந்த விதமான பதிலும் சொல்லாததுக்கு காரணம் கிருஷ்ணர் யோசிக்கிறார், ஜாலியா எவ்வளவு கடையில தயிர் சாதம் பழமும் சாப்பிட்டு இருக்காங்க, அந்த பையன் வந்து கெடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு விருப்பப்பட்டா போய் வைகுண்டத்தில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க எதுக்கு எனக்கு பிரார்த்தனை பண்ணுறான், ஐ டோன்ட் லைக் திஸ். அதான் அவர் பதில் எதுவுமே சொல்லல. நீ வைகுண்டத்துலாம் பகவான் பதில் சொல்லியிருப்பார், இந்த ஸ்துதி நல்லா இருந்தது, இந்த ஸ்துதி நல்லா இருந்தது, திஸ் இஸ் நைஸ், திஸ் இஸ் நைஸ், அதுக்கு பதிலும் சொல்லுவாங்க. துர்ஜனத்தால இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ரியலி நேச்சுரலி. ஏன்னா வந்து இந்த உலகத்தில் உள்ள பக்தர்கள் அல்லாதவர்கள் அசாதுக்கள் உலகாதியமான எண்ணம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. சைதன்ய மகாபிரபு ரொம்ப இதா சொல்றார், துர்ஜனங்களுடைய பௌதிகவாதிகளுடைய அன்னத்தை தயவு செய்து சாப்பிடறாதீங்க, அது விஷத்தை போன்றது. அந்த அன்னத்தை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிரும், நமக்கு பௌதிக களங்களும் பௌதிக எண்ணங்களும் வரும். அவர்களுடைய எண்ணங்கள், பேச்சுக்கள், அவர்களுடைய நடைமுறைகள் அனைத்துமே உலகாதியமானவை, கிருஷ்ண பக்தி விரோதமானவை. நம்முடைய உணர்வுகள் இன்னும் முழுமையான முறையில் சுத்தமடையாததுனால அவருடைய சங்கத்தால் களங்கமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ரெண்டு பெரிய உதாரணம் சொல்லப்படுது. மிகப்பெரிய பக்தனா மாறின பிறவங்கட அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார பக்தர்கள் அல்லாவுடைய சங்கத்தை வந்து துறக்கணும், காரணம் நம்முடைய பக்தியில பாதிக்கப்படும். அதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லக்கூடிய ரெண்டு உதாரணங்கள், ஒன்னு அக்ரூரன். அக்ரூரன் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தன், ஆனா துவாரகாவில தேவையில்லாத அவர்கிட்ட சேர்ந்ததுனால கடைசியில கொலை வழக்குல எல்லாம் அவன் மாட்டியிருந்தான். மாட்டி கடைசியில வாரணாசியில போய் பௌதிகத்துல கர்மகாண்டத்தை கடைபிடிக்கக்கூடிய நபரா மாதிரி தான். இன்னொருத்தன் வந்து ராமாயணத்துல பகவானுடைய மிகச்சிறந்த பக்தனான, இல்ல இல்ல இல்ல, அவர் மீண்டும் மகாபாரத்துல கிருஷ்ண நிலையில பகவானை எதிர்க்க வந்துருவான், துவிதாங்கிற அரக்கனா. ஆனா வந்து ராமாயணத்துல அவன் பகவான் ராமனுடைய மிகச்சிறந்த பக்தன், ஒரு ராமனுடைய படையில் உள்ள ஒரு படைத்தலைவன். அசாதுக்களுடைய சங்கத்தால அவன் கிருஷ்ண நிலையில அரக்கனாக வந்து மாறிடுவான். அவ்வளவு பெரிய பக்தர்களையே சங்கம் வந்து என்ன பண்ணுது, மாத்துறது. சங்கம் வந்து மிக மிக கொடூரமான நம்முடைய மாற்றக்கூடிய சக்தி, ஒரு மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவாச்சாரம், நம்ம வந்து பக்தி இருந்து கிளவுடனா அசத் கல்வோட சங்கம் எடுத்தாலே போதும், தென் இம்மிடியட்லி வில் ஃபில் தம் தேர் இஸ் நோ அதர் நீட். யாரும் பக்தி இருந்து கிளவுடனு ஆசைப்படுறீங்களா? இட்ஸ் ஈஸி திங். ஹரே கிருஷ்ணா. சில ப்ரோபாதிக்கு ஜெய்.